ഞങ്ങൾ നേശിക്കുന്ന നല്ല പിതാവേ മെത്തിരിക്കുന്നു. ഇന്ന് അരുമയാണ് മലവൾ കാലവളിൽ നമ്മുടെ സമുദ്രം ഞങ്ങൾ ഒരുമനപ്പെട്ടവളാക വന്ന് ഉമക്ക് ആരാണ് സീമിടിയായി കൃത്ത കൃപയ്ക്കായ നമുക്ക് സൂത്രം. ഞാൻ ആവിയോട് പാടുവേൻ, ഞാൻ കരുത്തോട് പാടുവേൻ. എന്റെ പശുത്ത പൗൽസനോണമാകെ ഞങ്ങൾ ആവിയിലെ നിറഞ്ഞ് ഞങ്ങളുടെ വായുകളെ പിറന്ന് സ്തോത്രങ്ങളെയും തുതികളെയും മൈമയും ഞങ്ങൾ നമുക്ക് സ്ഥലത്തും കൊടുത്ത് നീരതിൽ പ്രിയമായി ഇരുപ്പതുക്കായ നമുക്ക് സ്തോത്രം. നീരണ്ടരെ ഞങ്ങൾ മറ്റൊരു ഇറങ്ങി വരുന്നതുക്കായ നമുക്ക് സ്തോത്രം. ഞങ്ങൾ മേൽ നീര അസുഖാടുകളവരായിരുപ്പതുക്കായ നമ്മെ തുതിക്കണം. ജനത്തിന്മേൽ അസുഖാടിനെ ദൈവം നിന്ദയ്ക്കും ഇവിടെ ജനങ്ങൾ മേൽ അസുഖാടുകയും കർത്താവെ നീ അസുഖാടും പൊഴുത് ഒളുങ്കറ്റ ഇന്ന ഉലക മനത് ഒളുങ്കാകാതെ മാറിനത് നീ അസുഖാട അസുഖാട ആണ്ടവരെ നന്മേൽ സൃഷ്ടിപ്പുകൾ തോന്നിയത് ജീവൻ അങ്ങ് ഉണ്ടാനത് ഒരു മഹിമയാണ് ഉലകത്തെ ആണ്ടവരെ നീർ ഉണ്ടാക്കിനീർ. അതേപോലെ ആണ്ടവരെ നീർ മേൽ അസുഖാടും കൊടുത്ത് എങ്ങനെ ഒളുങ്കറ്റ ജീവിയെ ഒളുങ്കാകാതെ മാറും. ഞങ്ങൾ ജീവൻ മേലെ ജീവൻ പരിപൂർണ ജീവനായി അടവോം എന്ന് അറിഞ്ഞിരിക്കും. അന്റേക്ക് താപിതിന്മേൽ നീർ അസുഖാടി നീർ അവൻ അണ്ടവരെ മെച്ചിരിത്ത് പാടിനാൻ അവനെ ആവിനാലെ നിരപ്പിനീർ അവൻ പാത്രനെ നിരന്തി വലിന്തത്. അതേപോലെ എന്റെ കാലകളിലെ നീ തന്നെ നിങ്ങളെ നമ്മുടെ ആവിനാലെ നിരപ്പിവീരാകെ എല്ലാവരുമാണ് സോർവുകൾ ബലവീനങ്ങൾ അതുകൊണ്ട് എല്ലാത്തെയും നമുക്ക് നീ എടുത്തു പോടുകാകെ. ശരീരത്തിലും മനസ്സിലിരിക്കുന്ന എല്ലാവിധമായ സോർവുകളെയും കഥാതെ നീർ അപ്രപ്പെടുത്തുകീരാകെ. എങ്ങളുടെ കവലകളിൽ ഭാരങ്ങൾ എല്ലാത്തെയും ദേവസ്വനത്തിലെ ഇറച്ചി പൊയ്ത്തു വിടുകയോ കഥാതെ ഇടിലോടുന്ന ചിരിക്കത്തക്കതാകെ. തുതിയും ആവിയും നീർ എനിക്ക് തരുവീരാകെ. കഥാതെ നമ്മുടെ വാർത്തയെ ധ്യാനിക്കത്തക്കതാകെ. അതുകൊണ്ട് എന്റെ സ്പിരിറ്റ് ഓഫ് വിസ്ഡം ആൻഡ് അണ്ടർസ്റ്റാൻഡിംഗ് ജ്ഞാനത്തെ തെളിവെ അഴിക്കുന്ന ആവി ഇന്ന കാലവളരങ്ങളെ തരവേണ്ടമാ ജനിക്കലോ. അരിയൻ ആദ്യയിലെ നമ്മുടെ വാർത്തയെ ബോധിക്കാൻ നീർ ഉദ്ദേശിയും നമ്മുടെ പിള്ളേർ പശുത്താദിനാലേ അത് അണ്ടർസ്റ്റാൻഡ് പണമ്പടിയാകെ. നീ തന്നെ അന്നേരം ആദ്യയെ അള്ള വേണ്ടുമാ ജീവിക്കുന്നു. അന്നേരം ആദ്യ നദി പോലെ നിന്നാലെ നീർ ഊറ്റിരീരാകെ. ഉൻ സന്താനത്തിന്മേൽ സന്തതിമേലെ നാവി ഉൻ സന്താനത്തിന്മേലെ ആശീർവാദത്തിൽ ഊറ്റുവേൻ എന്ന് സ്വന്തം കത്തർ നമ്മുടെ ആദ്യയെ ഊറ്റും നമ്മുടെ ആശീർവാദത്തിൽ നിന്നാലെ ഊറ്റിരീരാകെ. കടന്ന നാട്ടിലെ നീ ഞങ്ങൾ പറാട്ടിനെ എല്ലാ നന്മകൾക്കാകെ നമുക്ക് സ്തോത്രം. നമ്മുടെ വാർത്തയിലെ നമ്മുടെ വ്യാധികളെ നീ അന്നേരം നീക്കിപ്പോട്ടതുക്കാകെ നമുക്ക് സ്തോത്രം. നമ്മുടെ വസനത്തെ അനുപ്പിയ നീരങ്ങളെ ഗുണമാക്കുന്നവരായിരിക്കും സ്തോത്ര. അത് മാത്രമല്ല കർത്താവേ ശാന്തി കൊള്ളിയിരിക്കും. നിങ്ങൾക്ക് വേറെ എതിർമേ ഇല്ലേ ഉലകത്തിലെ ശാന്തികൾക്ക് വേറെ എതിർമില്ലേ. ഉമയെ നാങ്ങൾ ശാന്തി കൊള്ളൂ. ഉമയെ നാങ്ങൾ ട്രസ്റ്റ് പണി ജീവിക്കത്തക്കതാണ്. വിശ്വാസ ജീവിതത്തെ കൊടുത്തിരിപ്പതുക്കാകെ നമുക്ക് സ്തോത്രം. എങ്ങനെ കൃത്യ ഞങ്ങൾ കവലപ്പെടുന്നത് പാർക്കലും നീരങ്ങളെന്നാൽ അധിക കർശനമുള്ളവരായിരിക്കും. നീരങ്ങളുടെ പരമ തകപ്പനായിരിക്കും. എങ്ങൾക്ക് എന്ന തേവയെന്നത് അറിഞ്ഞിരിക്കും. എല്ലാവറ്റും നീ കൊടുക്കുന്നവരായിരിക്കും. പാപ്പൻ തൻ പിള്ളയ്ക്ക് ഇറങ്ങുന്നതുപോലെ നീരാണ് നമുക്ക് ഭയങ്കരക്ക് ഇറങ്ങുന്നവരായിരിക്കും. ഞങ്ങൾ അനുഭവിക്കുന്ന സകലവിധമായ നന്മകളെയും ഞങ്ങൾക്ക് നീ സമ്പൂർണമായി കൊടുക്കുന്ന ദേവനായിരിക്കാതിക്കായ സ്തോത്രം. സാത്താനുടെ ക്രിയയിൽ നിറഞ്ഞ ലോകത്തിലെ ഞങ്ങൾ ജീവിക്കുന്നു. കഥാവ് നീനുടെ ആദ്യ ആത്മാസ്വരത്തെ പാതിരാത്തക്കായ സ്തോത്രം. ഞങ്ങൾ നിർമൂലമാകാതിരിക്കുന്ന നമ്മുടെ കൃപയെ. നമ്മുടെ ഇറക്കങ്ങൾക്ക് മുടിവില്ലേ. നമ്മുടെ ഇറക്കം നമ്മുടെ ദൈവകായ നമുക്ക് സ്തോത്രം. നീ നമ്മുടെ ജനങ്ങളെ കേട്ടതുക്കായ നമുക്ക് സ്തോത്രം. എങ്ങൾ വാർക്കിലെ പാരാട്ടിന് എല്ലാവിധമായ നന്മകൾക്കാകും അർത്ഥങ്ങൾക്കാകും അടയാളങ്ങൾക്കാകും ഉമ്മക്ക് സ്തോത്ര സ്ഥലത്തുകളും മൈനെ സ്ഥലത്തുകളും കത്താതെ എന്ന കാലവിലെ ഞങ്ങൾ സ്തോത്ര ബലിയെ ഞങ്ങൾ കയറെടുക്കുന്നു. കത്താതെ നിങ്ങളുടെ ബലിയിലെ നീ പ്രിയമായിരിക്കും. എങ്ങളുടെ നീ നിങ്ങളെ നീർ അഞ്ചുകൂടിപ്പീരാകെ. എങ്ങളുടെ ആദ്യ ആത്മാസരത്തെ ജീവ ബലിയായി ഒപ്പുകൊടുക്കുന്നു. കത്താതെ നമ്മുടെ പശുതാവി എന്ന അക്കിനാലെ എങ്ങളെ അണ്ണവരെ നീ തന്നെ അണ്ണവരെ നീ നിരപ്പതേണ്ടുമാ ജീവിക്കുന്നു. ആദിക്കുള്ളാകെ നീ മാറ്റവേണ്ടുമാ ജീവിക്കുന്നു. സ്തോത്രമാണ്ടവരെ താമസിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന നമ്മുടെ പിള്ളകളെ നീ കൂട്ടിച്ചേർത്തീരാകെ. അവരുടെ തെളിവത്തിലെ ഇല്ലാതെ വേറെ ആളുകളെ നീ കൂട്ടിച്ചേർത്തീരാകെ. നമ്മുടെ വാർത്തക്കാർക്ക് കാത്തിരിക്കുമ്പോഴത് നീരോടെ നീർ പേശവേണ്ടുമാ ജീവിക്കുന്നു. നമ്മുടെ വാർത്തയാണത് ആദ്യമായ ജീവനായിരിക്കരുത്. അത് കണ്ണലയിൽ നോർക്കും സമട്ടിയാകെ ഇരിക്കരുത്. നമ്മുടെ വാർത്തയും മൂലമായി നീരങ്ങളോട് പേശുവീരാകെ. ഇടപെടുവീരാകെ. നമ്മുടെ വാർത്തയാണ് ജീവുള്ളതാകെ. നിങ്ങൾ വാർത്തയിലെ മാറട്ടും. സ്തോത്രമാണ്ടവരെ എത്തിക്കുന്നു. ഞങ്ങളെ താഴ്ത്തുകളും കത്രാ യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ വേണ്ടിക്കൊള്ളു. ആമേൻ. നമ്മളറിയുന്ന ഹൃദയത്തിൽ നിന്ന് ചില ഭസനങ്ങളെ വാസിക്ക കേൾക്കലാം. വെളിപ്പെടുത്ത വിശേഷം 20-ാം അധികാരം 4-ാം വസനത്തിലെങ്കിൽ 6-ാം വസനം മടിയും. അവൻ പിൻപ് ദാനിയൽ തിരുത്തശ്ശി പുസ്തകം 7-ാം അധികാരം 9-ാം 10-ാം വസനങ്ങൾ വെളിപ്പെടുത്തൽ 20-ാം അധികാരം 4-ാം വസനം. അന്നും നാൻ സിംഹാസനങ്ങളെ കണ്ടേൻ, അവകളിന് മേൽ ഉക്കാർന്നാറുകൾ. ന്യായത്തീർപ്പ് കൊടുക്കുംപടി അവർക്ക് അധികാരം അളിക്കപ്പെട്ടത്. യേശുവെ പറ്റിയ സാക്ഷി നിമിത്തമും ദൈവന്റെ വസനത്തിനിമിത്തമും സലച്ചേതം പണ്ണപ്പെട്ടവരുടെ ആത്മാക്കളെയും மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பசுத்தமானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2 மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உண்டாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அடுத்தபடியாக தானியேல் 7:9-10. நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுஷ் உள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசன அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. அக்கினி நதி அவர் சன்னதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடான கோடி பேர் அவருக்குண்டாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. எல்லாரும் உட்காரும். கத்தர்தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 4 வாசிக்கலாம்.
அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவள் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவளுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அந்த சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள்.
சரி போதும். அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை குறித்த சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிறச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் கண்டேன். மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் அதன் தங்கள் நெற்றியிலாவது தங்கள் கையிலாவது அதன் முத்திரையை தவித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ரொம்ப அருமையான ஒரு வசனம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனம் ஒரு நாளில் நிறைவேறப் போகுது. ஆமீன். நீங்கள் கிறிஸ்துடனே கூட 1000 வருஷம் அரசாடுவீர்கள். எத்தனை பேர் அதை விரும்புகிறோம்? உலகத்தில் 60-80 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கிறோம். அதுவும் அதிக சஞ்சலங்கள் போராட்டங்கள். இஸ்ரேலில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். 7:14 வாசிக்கிறோம். தாயின் மூலமாக பெண்ணின் மூலமாக நம்ம பிறக்கும் பொழுது இந்த உலகமானது நமக்கு சஞ்சலம் நிறைந்ததா இருக்கிறது. வாழ்நாள் குறுகி இருக்கிறது. ஆனா 1000 வருஷம் உலகத்தை நம்ம ஆளுகை செய்யும் பொழுது அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்றாரு. அதை மிஸ் பண்ணீன்னா உங்களுக்கு முதலாவது நஷ்டம், ரெண்டாவது எனக்கும் நஷ்டம். நான் பிரசங்கம் பண்ணி பிரயோஜனம் எல்லாம் பேர். நான் எத்தனை பேரை கொண்டு வரணும் அவ்வளவு லாபம் எனக்கு. நான் கொஞ்ச பேரை கொண்டு வந்தா எனக்கு கொஞ்சம் லாபம், நிறைய பேரை கொண்டு வந்தா நிறைய லாபம். இதுதான் பாஸ்டருடைய மோட்டி. முதலாவது உங்களுக்கு நஷ்டம், இரண்டாவது எனக்கு நஷ்டம். வார்த்தையை நல்ல கவனமா கவனிங்க. அந்த நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். சிங்காசனம் எதை குறிக்கிறது? ஆளுகை செய்வது, நியாய தீர்ப்பு செய்வது. ஆளுகையும் நியாய தீர்ப்பையும் குறிக்கிறது. த்ரோன் இஸ் அ பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டி டு பி ஏபிள் டு ஜட்ஜ். இது த்ரோன். ஆண்டவர் நமக்கு த்ரோனை ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. சிங்காசனத்தை வீட்டிருப்பது. இன்னைக்கு அந்த இடத்தை இந்த சேரை பிடிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் பாடுபடுறாங்க. உலகத்தில் ஜனாதிபதி சேர் பிடிப்பது, கவர்னர் சேர் பிடிப்பது, சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், இப்படி கலெக்டர், இவங்களுடைய சேரை பிடிக்கிறதுக்கு தான் உலகத்தில் இன்னைக்கு எல்லா போட்டியும் நடக்குது. ஆனா அந்த சேர்லாம் கொஞ்ச காலம் தான். இது வந்து 1000 வருஷம். எத்தனை பேர் அந்த சேரை பிடிக்கணும்னு ஆசைப்படி அவர் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். அதுக்காக எவ்வளவு பிரயாசப்படுறாங்க உலகத்தின் மக்கள் பிரயாசப்படுறத நம்ம பார்க்கிறோம். அழிஞ்சு போற அந்த ராஜ்யத்துக்காக, அழிஞ்சு போறதுக்காக அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். அதெல்லாமே வேதனை உள்ளது. நம்ம வந்து அந்த த்ரோன் த்ரோன் ஆஃப் காட் ஆண்டு நமக்கு ஷேர் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, எல்லாருக்கும் ப்ராமிஸ் பண்ணுகிறார். அவர் நம்ம பொழுதியிலிருந்து சிங்காசனத்துக்கு உயர்த்துறவராயிருக்கிறார். ஆமென். அவருமே அவர்களின் மேல் உட்கார்ந்தார்கள். இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் நிறைவேறப்போகுது. நம்ம அதை உட்காரப்போகிறோம். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. நம்ம ஜட்ஜஸ் ஆயிருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அல்ல, அதை விட மேல பெரிய ஜட்ஜ். ஹல்லேலூயா. உலகத்தையே நம்ம நியாயம் தீர்க்க போகிறோம். அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறச்சேதம் பண்ணப்பட்ட ஆத்மாக்களையும் கண்டேன். இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் அந்த வேளையில வந்து நீங்க இருக்கிறீங்க. கிறிஸ்டியன்ஸ், ரியல் கிறிஸ்டியன்ஸ். தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் இதுல 144,000 பேர் இருக்கிறாங்க. அந்த ஒரு வேளையில இருக்கிறாங்க. தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்மாக்கள், அதாவது 144,000 பேர், மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன். நம்ம இன்னைக்கு மிருகத்தை வணங்குறதில்லை. இப்பொழுது என்ன மிருகம் இருக்குது? 4 மிருகம் இருக்கிறது. அந்த சீடி எதற்காக போடப்பட்டது? 4 மிருகத்தின் பிடியிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். டினாமினேஷன் 4 மிருகத்தின் பிடியில் இருக்கிறாங்க. உலகத்தின் மக்கள் எல்லாரும் இப்பொழுது 4 மிருகத்தின் பிடியில் இருக்கிறாங்க. 4வது என்ன மங்கின குறையில் அவன் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த பிடியிலிருந்து விடுதலை ஆறுகளுக்கு தான் அந்த வீடியோ, 4 ராஜ்யங்களின் ரகசியம் வீடியோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினால என்னுடைய வேலையை நான் வந்து எவ்வளவு மேக்சிமம் செய்ய முடியுமோ நான் செய்யறேன். அந்த ரெஸ்பான்ஸ் பண்றது ஜனங்களுடைய பொறுத்து, அவங்கள பொறுத்து இருக்கு. என்னால எவ்வளவு என் பலத்தில் செய்ய முடியுமோ அவ்வளவு நான் செய்யறேன். அந்த சீடி வந்து ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமானது. அது சாத்தானுடைய முகத்திரை கிழிக்கிறதா இருக்கு. 4 மிருகத்தின் பிடியிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அதனால நம்ம மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குவதில்லை. திருநீட்டியை பிலீவ் பண்ற எல்லாருமே அங்கதான் இருக்கிறாங்க. நம்ம அதுல இருந்து வெளியே வந்துட்டோம். சாதனத்திலிருந்து வெளியே வந்துட்டோம். ஹல்லேலூயா. அதன் முத்திரையை நம்ம தரிப்பதில்லை. பிதா குமாரன் பசுத்தாவின் நாமம் நம்ம அந்த நாமத்தில் இல்லை. டெவில்ஸ் ட்ராவல் த்ரூ ஃபாதர் சன் அண்ட் த ஹோலி கோஸ்ட் நேம் என்று சொல்ற சாத்தான் அந்த இது மூலமா பிரயாணம் செய்கிறான். நம்ம கத்ராஜி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை நம்ம தொழுது கொள்கிறோம். கத்தராகி இயேசுவின் நாமத்தை நம்ம தொழுது கொள்கிறோம். கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஞானஸ்தானத்தாலே நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆனா உலகத்தின் மக்கள் மிருகத்தை தொழுது கொள்கிறார்கள், மிருகத்தின் முத்திரையை தொழுது கொள்கிறார்கள். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவபூசல் பேரலப்படாத அனைவரும் மிருகத்தை தொழுது கொள்ளுவார்கள் என்று சொல்லியிருக்கிற வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவங்களுடைய வர்ஷிப் ஃபால்ஸ் வர்ஷிப்பாக இருக்கிறது. அது மிருகத்தை வணங்குவதாக இருக்கிறது. 4 மிருகத்தை வணங்குவதாக இருக்கிறது. அவங்களுடைய மிருக அந்த ஆராதனையை பிசாசு எடுத்துக் கொள்கிறோம். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே. ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் 3 கேட்டகோரிஸ் ஆஃப் பீப்புள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 3 கேட்டகோரிஸ். அவர் இந்த 3 கேட்டகோரிஸ் ஆஃப் பீப்புள் வந்து மில்லினியத்தில் 1000 வருஷத்தில் இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்கிறார்கள். நம்ம மற்றவங்க நம்மளை பாராட்டணும், நம்மளை அது செய்யணும் இது செய்யணும்னு நினைக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்து நம்ம பாராட்டணும். ஹல்லேலூயா. அவருக்கு நான் தெரியமா ஜீவிக்க வேண்டும், எனக்கு முன்வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெறணும், இதுதான் கிறிஸ்தவங்க நோக்கம். அவங்க பாராட்டணும், அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க. நல்லா இருந்தா நீங்க கிறிஸ்டியன் லைஃப்ல முன்னேற முடியாது, நீங்க ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அந்த விதமான மனப்பான்மைகளெல்லாம் விட்டுட்டு இயேசு கிறிஸ்து நம்ம பத்தி என்ன சொல்றாரு? உங்களுடைய ஆத்மாவை இயேசு கிறிஸ்துக்கு முன்னால நிக்க நிறுத்தி பாருங்க. மற்றவங்களை பத்தி நம்ம இது யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நாட்டில் நீங்க வார்த்தைக்கு முன்பாக உங்களுடைய ஆத்மாவை நிறுத்தி பார்த்து நம்ம எந்த கேட்டகோரியில இருக்கு? 3 கேட்டகோரிஸ் ஆஃப் பீப்புள் வந்து 1000 வருஷ ஆளுகையில் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்வார்கள். அவங்க வந்து முதலாவது பிரைடு, லிவிங் பிரைடு, இப்பொழுது ஜீவனோடு இருக்கிற மனவாட்டி, இந்த ஸ்லீப்பிங் பிரைட். இவை 7 சபைக்கால பரிசுத்தவான்கள், மறித்த பரிசுத்தவான்கள், 6வது பரிமாணத்தில் இருக்கிறாங்க. அவங்க தான் ஸ்லீப்பிங் பிரைட். நித்திரையாக இருக்கிற அந்த மனவாட்டி பசுத்தவான்கள். மூணாவது, இந்த உபத்திர காலத்தில் கொல்லப்படுகிற 146,000 யூதர்கள், இந்த 3 கேட்டகோரிஸ் ஆஃப் பீப்புள் தான் உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்கிறார்கள். நம்ம வந்து லீடிங் பிரைட்ல இருக்கும், ஃபர்ஸ்ட் கேட்டகோரியில இருக்கும். செகண்ட் கேட்டகோரி வந்து என்னென்றால் 6th dimensionல இத நித்திரையடைந்த பசுத்தவான்கள் அங்கே இருக்கிறார்கள். மூணாவது குரூப் இன்னும் வரல, அவங்க ப்ராமிஸ் லேண்ட்ல வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 12,000 12,000 மொத்தம் 144,000 பேர். வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தில் நம்ம முதல் 11 வசனங்களில நம்ம வாசிக்கிறோம், அவங்க வந்து ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 12,000 12,000 144,000 பேர். அந்த 144,000 பேரை குறித்து வெளிப்படுத்தும் விஷயத்தில் அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 14வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 15வது அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால 144,000 பேர் முக்கியமான நபர்கள். அவங்க இயேசு கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் ஆளுகை செய்வார்கள். நம்ம கூட அவங்க சேர்ந்துகிடுறாங்க. உலகத்தில் 2 ஜாதி தான், ஒன்னு யூதர்கள், இன்னொன்னு வந்து பிரஜாதிகள். பழைய ஏற்பாடு யூதர்கள் சம்பந்தப்பட்டது, புதிய ஏற்பாடு வந்து பிரஜாதிகளுக்கு சம்பந்தப்பட்டது. அதனால பிரஜாதிகளிலிருந்து தேவன் ஒரு மனவாட்டியை தெரிந்து கொள்கிறார். அந்த பிரைடு தான் நீங்க. ஓல்ட் டெஸ்டமென்ட் பீப்புள் வந்து அவருடைய ஊழியக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நம்ம வந்து அவருடைய பிரைட் என்று அழைக்கப்படுவோம். அவங்களை பார்க்கலே நம்ம விசேஷித்தவர்கள். ஆமென். தேவ தூதர்கள் எப்படி அழைக்கப்படுறாங்கன்னா சர்வன்ஸ், அவர்கள் வந்து பணிவிடைக்காரர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. அதனால அவங்களை விட நம்ம பெட்டர். எல்லாத்தை விட விசேஷித்த சிலாக்கியம் கொடுக்கும் பொழுது நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் பண்றோம் அவருடைய வார்த்தைக்கு? யார் யார் அவங்களை வேல்யூ பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ராஜ்யம் உண்டு. இந்த வார்த்தையை வேல்யூ பண்ணாதவங்களுக்கு ராஜ்யம் கிடையாது. ட்ரெடிஷனலா சபைக்கு வந்துட்டு அப்படியே போறவங்களுக்கு, மாற்றம் இல்லாதவங்களுக்கு ராப்சர் கிடையாது. இதை எவ்வளவு நேசிக்கிறோமோ, எவ்வளவு நம்ம அதை பற்றிக் கொள்கிறோமோ, எவ்வளவு தழுவிக் கொள்கிறோமோ, அதை பொறுத்து நமக்கு ரிவார்டு மேல இருக்கு. ஹல்லேலூயா. த்ரீ கேட்டகோரிஸ் ஆஃப் பீப்புள், மரணம் அடைந்த மற்றவர்கள். அடுத்த சொந்த வாசிக்கலாம்.
மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை, இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல்.
இத மரணம் அடைந்த மற்றவர்கள், இந்த ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன்ல பங்கு பெறாதவர்கள், ராப்சர்ல பங்கு பெறாதவர்கள், இது அவர்கள் உயிரடையவில்லை, அவர்கள் 1000 வருஷம் முடிஞ்ச பின்பு உயிரடைகிறார்கள். அதுதான் வந்து 2வது உயிர்த்தெழுதல். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரிடவில்லை, இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதல் வந்து 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 கேட்டகோரிஸ் ஆஃப் பீப்புள், அதுல உயிர்த்தெழாதவங்க வந்து இது என்னச்சா செகண்ட் ரெசரக்ஷன்ல வரணும். 6வது வசனத்தில் வாசிக்கலாம்.
முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான், இவர்கள் மேல் 2வது மரணத்திற்கு அதிகாரம் இல்லை.
முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவான் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான், இவர்கள் மேல் 2வது மரணத்துக்கு அதிகாரம் இல்லைன்னா 2வது மரணம் வந்து நரகம். 2வது மரணமாகிய அக்கினியும் கந்த எரியிருக்க, நமக்கு அக்கினியும் கந்த எரியிற கடல் கிடையாது. ஆனா அதுல ஒரு குரூப் பீப்புள் அதை பங்கு பெறாங்க. வெளிப்படத்தில் 21:8 இயேசுக்கு சொல்கிறார், பயப்படுவோம் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைப்பாளரும் விசாரக்காரரும் சூரியக்காரரும் விக்கிரகணைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2வது மரணமாகிய அக்கினியும் கந்த எரியிற கடலிலே பங்கடைவார்கள். செகண்ட் டெத், அதான் ஹெல், ஹெல் ஃபயர், இது அதுல வந்து பங்கு பெறவங்க யாருன்னு அங்க சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு 2வது மரணத்தின் நம்ம 2வது மரணம் நம்ம மேல அதிகாரம் செலுத்துவது இல்லைன்னா நமக்கு 2வது மரணம் இல்லை, நமக்கு வந்து நரகம் இல்லை. நம்ம வந்து என்ன செய்யறோம், இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துக்கும் உண்டாக ஆசாரியராக இருந்து 1000 வருஷம் அவரோடு கூட அரசாழ்வார்கள். நம்ம தனியா ஆட்சி செய்யறது இல்ல, அவரோடு கூட அரசாடுவோம். Shall be priests of God and of Christ and shall reign with him 1000 years. 1000 வருஷம் ஆளுகை செய்வோம். 1000 வருஷத்துக்கு ஆங்கிலத்தில் மில்லினியம் என்று சொல்லுகிறார். மில்லினியம் என்றால் 1000 வருஷம் அர்த்தம். 1000 வருஷம் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 4-6 வரைக்கும் எதை குறிக்கிறது என்றால் ஃபர்ஸ்ட் ரெசரெக்ஷன் அண்ட் ராப்சரை குறிக்கிறது. முதலாம் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. இரண்டாம் உயிர்த்தெழுதல் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? தானியேல் 7:9-10 நம்ம வாசிக்கலாம்.
நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரம்
போதும். இது ரெசரெக்ஷன் வந்து நடந்த பின்பு 1000 வருஷம் ஆட்சி செய்ய போகுது. அந்த 1000 வருஷம் முடிஞ்ச பின்பு இரண்டாம் உயிர்த்தெழுதல் வருது. அதனால் நீங்க கவனிக்கும் பொழுது என்ன சொல்லிருந்தால் ஃபர்ஸ்ட் ரெசரெக்ஷன் எப்படி வருதுன்னா, 7 சர்ச்சஸ் முடிஞ்ச பின்பு, 7 சபைக்காலங்கள் முடிந்த பின்பு முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கிறது. இப்ப நம்ம எபேசிமின்னா பெருகம தேத்தீரா சாரதை பலதல்பி அல்லபோதிக்க இதை தாண்டி நம்ம என்ன வந்துட்டோம், எசனல் சர்ச்சேஜி வந்துட்டோம். உலக லபோதிக்கால இருக்கிறது, சாதனங்கள் லபோதிக்கால இருக்கிறது, புத்தி இல்லாத கண்ணிகள் லபோதிக்கால இருக்கிறாங்க. ஆனா உண்மையான மனவாட்டி, ரியல் பிரைடு, பசுத்தாவியை பெற்ற ஆவிக்குரியவர்கள், நம்ம லவோதிக்கால இல்லை, நம்ம அனலும் இல்லாம குளிரும் இல்லாமல் வெதுப்பா இல்லை. நம்ம வந்து என்ன சென்றால் லிவிங் பிரைடாக எட்டர்னல் சர்ச்சேஜி வந்துட்டோம். இந்த காலத்துக்கு முடிவே இல்லது, அப்படியே ஆன் அண்ட் ஆன் போயிட்டே இருக்கும். அது எட்டர்னிட்டி, இத போயிட்டே இருக்கும். இது வந்து காலம் என்பது எட்டர்னிட்டியோடு மெர்ஜ் ஆகி போயிட்டே இருக்கும். நம்ம இன்னைக்கு அந்த காலத்தில் இருக்கிறோம், எத்தனை பேர் அதுல இருக்கிறோம். இதை ரியலைஸ் பண்றதா ஆவிக்குரியவங்க. நம்ம மந்தமா இருப்போம் என்றால், ஆவியில மந்தமா இருப்போம் என்றால், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற முடியும், எட்டர்னல் பிளஸிங் பெற முடியாது. அதுதான் விழிப்பா இருக்கணும், விழிப்பா இருக்கணும் சொல்றது. விழிப்பா இருக்கணும்னா கண்ணு தூங்கவும் கூடாது, மனசு விழிப்பா இருக்கணும். அவேக்கனிங் ஆகணும். எஸ் சார், அவேக்கனிங் பிரசங்கம் பண்ணிருக்கு. அது ஆன் அண்ட் ஆன் போயிட்டே இருக்கும். நம்ம இப்ப 7 சீல் இருக்கிறோம். அது 7 சீல் வந்து அதுக்கு வந்து என்னன்னா, அது எந்த எவ்ரி திங் அது போயிட்டே இருக்கும். நம்ம அதை பொறுத்து வார்த்தை ரியல் பிரைடா மாறிட்டோம். இந்து ராப்சர், அது வந்து இந்து என்ன சொல்றால், வெட்டிங் சேப்பர், வெட்டிங் சேப்பர் மில்லினியம், மில்லினியத்துக்கு பிறகு என்ன, நம்ம ஜட்ஜா மாறணும். அது வந்து இந்து சிட்டியில நம்ம குயினா இருக்கிறோம், போயிட்டே இருக்கும். எவ்வளவு கத்து நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறா, எதுவே ரியலைஸ் பண்றோம். நம்ம வந்து இங்க இருந்தாலும் நம்ம மனசு எங்க இருக்குது, இந்த ஆவியில நம்ம போயிட்டே இருக்கிறோம். ஆமே, இதுதான் வந்து கிறிஸ்டியன் அனுபவங்கிறது. சும்மா வர்றது வந்து சாதனை, ட்ரெடிஷனலா ஆண்டவர் ஆராதிப்பது. நீங்க கவனிக்கும் பொழுது என்ன சேர்ந்தால், 7 சபையினுடைய முடிவில், 7th சர்ச்சேஜினுடைய முடிவில் முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கிறது. நாமும் மறுரூபமாக்கப்பட்டு இவ்விதமாக ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்போம் என்று அறிந்திருக்கிறோம். வெட்டிங் சப்பல்ல நம்ம காணப்படுவோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமே. அது ஒரு செகண்ட் ரெசரெக்ஷன். எப்படின்னா, ஆப்டர் 7th டே, இது 7th சர்ச்சேஜ், அது ஆப்டர் த 7th டே, இது 7ஆம் நாள் முடிவில் 2ஆம் உயிர்த்தெழுதல் நடக்கிறது. கத்தருக்கு 1000 வருஷம் ஒரு நாளாக இருக்கிறது. 6 நாட்கள் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார், 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று நம்ம ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 1:2 நம்ம வாசிக்கிறோம். அதே போல கத்தருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் என்று 2 பேதுரு 3:8 சொல்லும் பொழுது, 6 நாள் இன்னைக்கு 6000 வருஷம் முடிஞ்சு விட்டது. 7000 வருஷம் வந்து அது மிலினியம், 7th டே வந்து மிலினியம். அந்த 7th டே முடிவில் செகண்ட் ரெசரெக்ஷன் நடக்குது. அந்த 2ஆம் உயிர்த்தெழுதலை குறித்து தான் தானியேல் 7:9-10 வாசிக்கிறோம். வெளிப்படுதல் 20ஆம் அதிகாரம் 11-15 நம்ம வாசிக்கிறோம். செகண்ட் ரெசரெக்ஷன், இது வந்து செகண்ட் ரெசரெக்ஷன், இது எண்ட் ஆஃப் தி 7th டே, இது வந்து ஃபர்ஸ்ட் ரெசரெக்ஷன், எண்ட் ஆஃப் தி 7th சர்ச்சேஜஸ். 7ஆம் நாள் முடிவிலே, எண்ட் ஆஃப் தி 7th டே, 7000 இயர்ஸ் வென் தி மில்லினியம் ஹஸ் ரன் அவுட். இது மில்லினியம் முடிந்த பின்பு அந்த 2ஆம் உயிர்த்தெழுதல் நடக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசி ஏற்கனவே அங்கே சொல்லி இருக்கிறார், சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நான் பார்த்தபோது சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசு உள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய சிரசு, அவருடைய மயிர் என்று சென்றால் வெண்பஞ்சை போல் இருந்ததுதான். ஜட்ஜ் வந்து ஒயிட் வீக் வைத்திருக்கிறார். அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையாகும். அதனுடைய சக்கரங்கள் எரிகிற அக்னி நெருப்புமாயிருந்தது. அக்கினி நதி அவர் சன்னதியிலிருந்து புறப்பட்டு ஓடினார். ஃபயர் எதை குறிக்கிறது? ஜட்ஜ்மெண்டை குறிக்கிறது. ஃபயர் மறுபடியும் மறுபடியும் வருகிறது. ரொம்ப சிவியர் ஜட்ஜ்மெண்ட், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். பேப்பர்ல நான் வாசிக்கும் பொழுது எத்தனையோ வழக்குகள், இதோ 80% வழக்குகள் வந்து தேங்கி கிடக்குது. எல்லா கோர்ட்லயும் வழக்குகள் தேங்கி கிடக்குது. ஜட்ஜஸ் வந்து போதுமான நேரம் இல்லை, அதுக்கு முடிவு காண முடியாதபடி தேங்கி கிடக்குது. கடைசி காலத்தில் உலகத்தில் ஒரே வழக்கு 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 தான், எல்லாம் கோர்ட்ல போய் தேங்கி கிடக்குது. அதை எல்லாத்தையுமே, எல்லா வழக்குகளையும் கரெக்டா முடிக்கிற மாதிரி இல்லை. முன்னால விட அதிக வழக்குகள் இப்பொழுது கோர்ட்ல வந்து கொண்டிருக்கு. எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்ல கேஸ் போட்டுருவோம். அந்த மாதிரி உலகத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். ஒரு நாள் கத்துறங்க சுப்ரீம் ஜட்ஜா இருக்கும் பொழுது எல்லா வழக்கும் க்ளோஸ் ஆயிரும், எல்லா மனுஷனுடைய வழக்கும் க்ளோஸ் ஆயிரும். ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெசரேஷன்ல நம்ம பங்கு பெறலன்னா, நம்ம அதுல இருந்து அந்த செவன்த் டேக்கு பின்னால வருகிற அந்த பொதுவான உயிர்த்தேர்தல்ல அது நம்ம பங்கு பெற வேண்டியதா இருக்கும். யாருமே தப்பித்து போக முடியாது. இங்க இருக்கிற யாரும், உலகத்தில் இருக்க யாரும் சேர்ந்தான், நீங்க நாளும் சேர்ந்தான், நானாலும் சேர்ந்தான். அது நம்முடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர்களா யாரா இருந்தோம், God's word is true. Hallelujah. கர்த்தருடைய வசனம் ஒரு நாள்ல நிறைவேறப் போகுது. முதலாம் உயிர்த்தல பங்கு பெறாத அனைவரும் இரண்டாம் உயிர்த்தல நிற்கும். யாரா இருந்தோம், அவங்க கவர்மெண்ட்ல எவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் சரி, அவங்க யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய துன்மார்க்கனா இருந்தாலும் சரி, எல்லாருமே அங்க நின்று ஆகணும். பைபிள் வந்து அப்படி எழுதப்பட்டிருக்குது. அது தேவனுடைய வார்த்தை. வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர், மனுஷனை உண்டாக்கின கர்த்தர், கடைசியா அவனுக்கு நியாய தீர்ப்பு வச்சிருக்கிறாருங்கிற மனுஷன் அறியாமல் இருக்கிறான். புசிப்போம், குடிப்போம், அநியாயமாக நம்ம ஜீவிப்போம், எல்லாத்தையுமே நம்ம வந்து இது என்னென்ன தவறான காரியங்கள்ல ஜீவிக்க முடியுமோ அதெல்லாம் மனுஷன் செய்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு அசட்டப் பண்ண முடியுமோ அவ்வளவு அசட்டப் பண்றாங்க. பசுத்தவான்களை தேவனுடைய உண்மையான ஊழியக்காரர்களை அசட்டப் பண்ணுற மக்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். இது எல்லாருக்கும் அங்க நியாய தீர்ப்பு உண்டு. துன்மார்க்கர்கள் அனைவரும் அங்க நிற்க வேண்டியதாக வரும். ஜட்ஜ்மெண்ட் வாஸ் செட். பத்தாம் வாசிக்கலாம்.
அக்னி நதி அவர் சன்னதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. ஆயிரம் ஆயிரம் பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புத்தகங்கள் திறக்கப்பட்டது.
நியாய சங்கம் உட்கார்ந்தது. இதுதான் ஃபைனல். எல்லா கேஸும் கிளியர் ஆயிரு. உலகத்தில் பிறந்த அத்தனை பேர் கேஸும் நீதியுள்ள நியாயபதி. ஹலல்லூயா. ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப கரெக்ட். அதுக்கு பிறகு என்ன, இந்த கோர்ட்ல எல்லாதான் நம்ம வந்து என்னது ஹை கோர்ட்ல போறோம், அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டு போறோங்கிறாங்க. அங்க வேற எந்த கோர்ட்டுக்கும் போக முடியாது. அதை விட மேல கோர்ட் எதுவுமே கிடையாது. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஹலல்லூயா. மனுஷனுடைய அந்தரங்களை அறிந்திருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் அறிந்திருக்கிறார். ஒருவரும் சாக்கு போட்டு சொல்ல முடியாது. அவ்விதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. அது எப்பொழுது வரப்போகுது? அட் தி எண்ட் ஆஃப் தி செவன்த் டே. நம்ம வந்து எண்ட் ஆஃப் தி செவன்த் சர்ஜேஜஸ்ல இருக்கிறோம். சாதாரண மக்களுக்கு இது தெரியாது. அவங்க ஏழு சபை காலங்களும் அவங்க தெரியாது. அதனால அவங்க எங்க இருக்கணும் தெரியாது, எங்க போறணும் தெரியாது, அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியாது. எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரிஞ்சாதான் எங்க போறேன்னு தெரியும். இன்னைக்கு நமக்கு வார்த்தையானது எல்லாத்தையுமே நமக்கு ரொம்ப கிளியரா காமிக்கிறது. ஹல்லேலூயா. வர வர நீங்க பிரசனத்தை கேட்க கேட்க உங்க லைஃப் ரொம்ப கிளியரா மாறுது. ஜட்ஜ்மெண்ட் வாஸ் செட். நியாய சங்கம் உட்கார்ந்தது. அண்ட் த புக்ஸ் வேர் ஓபன். ஓபனிங் ஆஃப் த புக்ஸ். இங்க புக்னு சொல்லாதபடி புக்ஸ் எழுதியிருக்கு. புஸ்தகங்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். The judgment was set and the books were open. அல்ல, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? ஒவ்வொரு மனுஷனும் ஒரு புஸ்தகமாக இருக்கிறான். ஆனால் புஸ்தகங்கள் திறக்கப்படும் பொழுது வாழ்க்கையின் ரகசியங்கள் வெளிப்படுகிறது. ஒரு மனுஷனுடைய புஸ்தகம் மூடப்பட்டிருந்தால் அவனுடைய வாழ்க்கையானது அந்தரங்கமாக இருக்கிறது. புஸ்தகங்கள் திறக்கப்படும் பொழுது இத வாழ்க்கையானது வெளியரங்கமாக மாறுகிறது. அந்த நியாய தீர்ப்புக்கு முன்னால் நிற்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையானது வெளியரங்கமாக மாறப்படும். அவங்களுடைய இதயத்தின் எண்ணங்கள் கூட வெளிப்படுது. அவ்விதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் அது. அதான் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புஸ்தகம் இருக்கிறது. புஸ்தகங்கள் என்று ப்ளூரல் அழியப்படுகிறது. அவங்களுடைய வாழ்க்கையானது, உலகத்திலே அவங்க வாழ்ந்த வாழ்க்கையானது அப்பொழுது அங்கு ஓபன் ஆகிறது. The secret of men being revealed. அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ரகசியங்கள் அங்க வெளிப்படுகிறது. இன்னைக்கு என்ன செய்யறது என்றால் புக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஹலலுயா. என்ன புக்கு? செவன் சீல் புக் இன்னைக்கு ஓபன் ஆகியிருக்கிறது. ஹலலுயா. The revelation of seven seals. அந்த வெளிப்பு, ஏழு முத்திரைகளுடைய வெளிப்பாடு என்ன செய்திருந்தால் இந்த பைபிள நமக்கு ஓபன் பண்ணி இருக்கிறது. ஹலலுயா. இந்த சீக்ரெட் ஆஃப் என்டையர் பைபிள், இந்த பைபிள் முழுசுல இருக்கதான ரகசியமானது இன்னைக்கு எல்லா புக்கும், 66 புத்தகமும் இன்னைக்கு நமக்கு ஓபன் ஆக மாறிவிட்டது. ஹலலுயா. ஏனென்றால் முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் அது க்ளோஸ் புக்கா இருந்தது. பைபிளை பத்தி நிறைய பேர் கஸ் பண்ணாங்க, சில அர்த்தங்களை அவங்க கஸ் பண்ணி சொல்லி இருக்கிறாங்க. மாத்தியிலிருந்து கூட தெளிவா சொல்ல முடியல, ஜான் பெஸ்லி கூட தெளிவா சொல்ல முடியல. இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் இறங்கி வந்து புஸ்தகத்தை வாங்கி அதன் முத்திரைகளை உடைத்து அது ஏழாம் தூதனுக்கு அதை வெளிப்படுத்தினார், ஏழாம் தூதன் சபைக்கு வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நமக்கு பைபிள் வந்து ஓபன் புக்கா இருக்குது. ஹல்லேலூயா. ஆதி அவர் வெளிப்படுத்தல வரைக்கும் 5 நிமிஷத்துல சொல்ல முடியும், 5 மணி நேரம் சொல்ல முடியும். இந்த பைபிள் நமக்கு ரொம்ப வந்து ரொம்ப ஷார்ட்டாவும் இருக்கு, ரொம்ப பெருசா, ரொம்ப எலாபரேட்டாவும் இருக்கு. 5 நிமிஷத்துலயும் நான் அதிகாரம் வெளிப்படுத்துறதுக்கு சொல்லுவேன், 5 மணி நேரம் சொல்லுவேன், அதுக்கு மேலேயும் சொல்லுவேன். என்ன அது? புக் ஓபன் ஆயிருக்குது. ஹல்லேலூயா. Reveal the secret of the entire Bible. The revelation of seven seals. ஏழு முத்திரைகளுடைய வெளிப்பாடானது இந்த பைபிள் நமக்கு எல்லா ரகசியத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. நினைச்சிருந்தால் இந்த அங்கே புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது இது ஒரு புஸ்தகம், அது புஸ்தகங்கள் வெளிப்படுத்த 5வது அதிகாரத்தில் ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம் திறக்கப்படும் பொழுது பைபிள் நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு புஸ்தகம் திறக்கப்படும் பொழுது மனுஷனுடைய அந்தரங்கங்கள் வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. இது வந்து ஏழு முத்திரைகள் திறக்கப்படுதலானது தேவனுடைய மனசுல என்ன சீக்கிரம் வைத்திருந்தார், அவருடைய மனசினுடைய பின்பகுதியிலே மறைத்து வைத்திருந்த அந்த ரகசியங்களை இன்னைக்கு பிரைடுக்கு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. கணவன் மனைவியும் ஒருத்தர் ஒருத்தர் உண்மையாகவே நேசித்தால் ஓபன் ஹார்ட்ஸ் அவங்க எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. அதே போல இயேசு கிறிஸ்து நம்ம நேசித்தனால அவர் நம்முடைய பிரைட் ரூம், நம்முடைய மணவாளன், மணவாட்டிக்கு எல்லா சீக்கிரட்டையும் சொல்லிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? உலக தோற்றத்தில் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தது. அது சிம்பிள் ஃபார்மா இருந்தது, சிம்பிள் ஃபார்மாக அது முத்திரை போடப்பட்டிருந்தது. இன்னைக்கு சிம்பிளுக்கு பின்னால என்ன ரெவலேஷன் இருக்கிறது என்பதை இந்த எல்லாம் நமக்கு ரிவீல்ட் ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. இந்த ரெவலேஷனை நீங்க வேலையை பண்ணா ரேச்சல்ல போக முடியும், அல்லது அங்க நிக்க சொல்ல உங்க புஸ்தகங்கள் திறக்கப்படும் பொழுது ஆண்டோட்ட யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. நீ என்னென்ன காரியங்களை செய்தாய், இந்த வயசுல என்னென்ன காரியங்களை செய்தா என்று சொல்லும் பொழுது வெக்கத்தோடு நிக்க வேண்டியதாக வரும். ஆனா இப்பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்கு அவைலபிளா இருக்கிறது. அல்லேலூயா. வார்த்தையை நீங்க வேல்யூ பண்ணனா, வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்த நம்முடைய பாவங்கள் மறைக்கப்பட்டு மறதி கடல்ல போகும்பொழுது ஒருபோதும் ஆண்டவர் அதை நினைக்க மாட்டார். அல்லேலூயா. அவருக்கு முன்பாக நான் ஒருபோதும் பாவம் செய்யாதவளை போல நம்ம இருப்போம். ஒரு முறை கூட நம்ம தவறு செய்யவில்லை என்று கர்த்தர் நம்மை குறித்து அறிஞ்சிருந்தால் சாட்சி கொடுக்கிற அளவுக்கு அவரை போல நாமும் அவருக்கு ஈக்குவலா நம்ம இருப்போம். இது எவ்வளவு பெரிய சிலாக்கியம். அப்படி இல்லாதவங்களுக்கு எப்படி இருக்கு? இதெல்லாம் படிக்கும் பொழுது நான் ரியலைஸ் பண்ணணும். அதாவது நான் பர்சன் இந்த மாதிரி பண்றேன், நீங்க ரியலைஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு நாள்ல பாஸ்டர் இந்த பிரசங்கத்தை கேட்டாரு, 8ஆம் தேதி இந்த பிரசங்கத்தை கேட்டீங்கன்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார். ஞாயிற்றுப்பு நாள் 16ஆம் தேதி 10ஆம் மாசம் 16ஆம் வருஷத்துல என்ன செஞ்சால் பாஸ்டர் இந்த பர்சன் பாரு, இந்த சத்தம் உங்க காதல் கின்னு கேக்கும். வீடியோ நியூஸ் கேட்டீங்கன்னா இதை போல என்ன செய்யாங்கன்னா இதை மாதிரி இதோ ஜனாதிபதி வருகிறார், பிரைம் மினிஸ்டர் வருகிறார் அப்படின்னு சொல்லுவோம், அறிவு கொடுக்கும். அது பிறகு பிரைம் மினிஸ்டர் பேசுற மாதிரியே அங்க வைக்காது. அதே மாதிரிதான் ஞாயிற்றுப்பினா இல்ல, அங்க நிற்கும் பொழுது நீங்க கேட்ட அந்த காட்சிகள் எல்லாமே உங்க காதல் வந்து அப்படியே நிக்கும். வந்து இன்னைக்கு மனுஷன் அப்படியே எழுதுனா என்ன சொல்லி அப்ப ஆண்டவர் எப்படி செய்யப்படுது போனா வீடியோ மெசேஜ் என்ன நான் மெசேஜ் கொடுக்கறேன் உடனே பல மல்டி மீடியால வருது பாத்தீங்களா அதே மாதிரி எல்லாமே வரும் அப்பொழுது நீ எப்படி சாக்கு போக்கு சொல்ல முடியும் ஒருத்தர் சாக்கு அப்படியே அந்த காட்சியை அங்க நிற்கும் அந்த சத்தமே காவல வந்து கேட்கும் ஏன் சத்தம் காவல கேட்கும் அன்றைக்கு ஞாயிற்றுப்பு நாள்ல பின்வாங்கி போன ஆத்மாக்களுக்கு ஏன் சத்தம் காவல கேட்கும் அன்றைக்கு ஏன் சத்தத்தை ஆண்டவர் காவல கேட்க பண்ணுவார் ஒன்னும் செய்ய முடியாது நீ இந்த பிரசங்கத்தை கேட்டால ஒன்றுமே சொல்ல முடியாது சாக்கு போக்கவே சொல்ல முடியாது அவ்விதமான ஒரு நியாய தீர்ப்பு வருது நான் ஒரு எக்ஸாகரேட் பண்ணல நான் சொல்றது கொஞ்சம் நடக்க போறது ஜாஸ்தி அசிவாதமும் அதிகம் கீழ்ப்படிஞ்ச கீழ்ப்படியாக்கா தண்டனையும் ரொம்ப ஜாஸ்தி அதை விட நான் வந்து கீழ்ப்படிதலை தெரிந்து கொள்ளலாம் அல்லேலூயா நீங்க கவனிக்கும் பொழுது மனசுடைய சீக்கிரட் எல்லாமே புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது அங்க பாவல பதினாறாசம் 12 என்ன வாசிக்கிறோம் வெளிப்படுத்தல் 20 மரித்தோராகி சிறியோரு பெரியோரு தேவனுக்குமாக நிற்க கண்டேன் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது அங்க பாருங்க பிளூரல் இருக்கு அதேதான் தானியல்ல வாசிக்கிறோம் தானியல் வெளிப்படுத்தலும் ரெண்டுமே வருங்காலத்தை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கு அப்போது ஜீவ புஸ்தகம் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது மரித்தோர் யாவரும் தங்கள் தங்கள் கிரியை தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள் அங்க விதமாக எழுதப்பட்டிருக்கு The resurrection from among the dead. First resurrection பேர் என்னன்னா மரித்தோரிலிருந்து எழும்புது resurrection from among the dead. பல விதமான resurrection எதிர்நோக்கி இருக்கிறார் season and time of the resurrection from among the dead. முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்க வேண்டிய சீசன்ல நம்ம இருக்கிறோம் வெளிப்படுத்தல் 20:4-6 வரைக்கும் நம்ம அந்த முதலாம் உயிர்த்தெழுதலை நம்ம வாசிக்கிறோம் இப்பொழுது வந்து ஜட்ஜ்மெண்ட் ஹவர்ல நம்ம இருக்கிறோம் என்ன ஜட்ஜ்மெண்ட் நம்மை நாமே நிதானித்து பார்த்தோம் ஒவ்வொரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுது சிலருக்கு என்ன வருதுன்னா 15 ஏன் கூட பேசுறாரு நான் ஒப்பு கொடுக்கணும் சொல்லு சிலர் பாச சொல்லிட்டாரு நான் சர்ச்சைக்கு வருதில்லை அது என்ன இது கீழ்ப்படியாத ஆத்மாக்கள் எவ்வளவு காரியங்கள் ஜனங்களுடைய ஆட்டிடியூட நான் பார்க்கிறேன் இத்தனை வருஷமா பார்க்கிறேன் நம்ம என்ன ஆட்டிடியூடு காமிக்கிறோம் பிரசங்கத்தை கேட்கும் பொழுது என்ன ஆட்டிடியூடு காமிக்கிறோம் அப்படி போறவங்க அவங்க ஆத்மா நஷ்டப்படுத்திக் கொள்ளுறாங்க அவங்களுக்கு நஷ்டம் அது அவங்களே அவங்களுக்கே அந்த நஷ்டத்தை ஏற்படுத்துறாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு இப்ப தெரியாது அது அப்ப அந்த வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்னால தெரியும் ஈஸியா சர்ச்சை விட்டு போயிடலாம் யாரும் நினைச்சாலும் ஈஸியா சர்ச்சை விட்டு போயிடலாம் ஆனா தங்களுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்திக் கொள்கிறாள் என்று அவங்களுக்கு தற்போது தெரியாது இப்பொழுது நீங்க கவனிக்கும் போது இந்த மெசேஜ் என்ன செய்யறது என்றால் கேட்கும் பொழுது நம்மை நாமே ஜட்ஜ் பண்ண போயிட்டு ஹல்லேலூயா ஜட்ஜிங் அவர் செல்ஃப் மெசேஜ் இஸ் ஜட்ஜிங் எஸ் இந்த செய்தி நம்மை வந்து நியாயம் தீர்க்கிறது திஸ் மெசேஜ் இஸ் வாட்ஸ் ஜட்ஜிங் எஸ் இன் திஸ் அவர் இப்போது இந்த மெசேஜ் நம்ம ஜட்ஜ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து என்ன கிடையாதுன்னா ஜட்ஜ்மெண்ட் கிடையாது ஹல்லேலூயா ஜட்ஜ்மெண்ட் எங்க துவங்குறது தேவனுடைய ஆலயத்திலே துவங்குறது ஹல்லேலூயா தேவனுடைய வீட்டிலே துவங்குற காலமாயிருக்குது இங்கதான் இப்ப ஜட்ஜ்மெண்ட் இந்த மெசேஜ் உங்களை ஜட்ஜ் பண்ணுது இப்ப நீங்க ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கிறீங்க ஒவ்வொரு மெசேஜுக்கும் கேட்கும்போது நீங்க ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கிறீங்க அது உங்களையும் என்னையும் ஜட்ஜ் பண்ணுகிறது நம்ம இந்த மெசேஜுக்கு ஏத்த மாதிரி இருக்கிறோமா மெசேஜுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறோமா அதை ஜட்ஜ் பண்ணி நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா இதான் நமக்கு அந்த நியாய தீர்ப்பு கிடையாது நமக்கு நியாய தீர்ப்பு இல்ல பிரைடுக்கு நியாய தீர்ப்பு இல்ல யார் வேணாலும் சொல்லி இல்லாம எல்லாம் சொல்ல பிரைடுக்கு நியாய தீர்ப்பு திகிட்டு சொல்லியிருக்காரு பிரைடுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது ரொம்ப சந்தோஷம் தான் ஆனா இப்ப மெசேஜ் கேட்கும்போது நம்மளை ஜட்ஜ் பண்ணுது இப்ப நம்ம ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கிறோமே 1 Peter 4:17
தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமா இருக்கிறது முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத முடிவு என்னமா இருக்கும்
இது நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தூங்குற காலமா இருக்கிறது The time for the time is come that judgment must begin at the house of God judgment begin at the house of God இப்பொழுது நம்ம நியாயத்துக்கு நம்ம ஹவுஸ் ஆஃப் காட்ல வந்திருக்கிறோம் ஹல்லேலூயா எத்தனை பேர் ஹவுஸ் ஆஃப் காட்ல நம்ம நேசிக்கிறோம் எத்தனை பேர் நேசிக்கிறோம் ஆமென் இது ஹவுஸ் ஆஃப் காட் நம்முடைய வீட்டை நம்மளுடைய வீடு ஆகாமிய கூடாரம் ஆகாமிய கூடாரத்தை விட்டுட்டு நம்ம ஹவுஸ் ஆஃப் காட்ல வருகிறோம் ஹவுஸ் ஆஃப் காட் என்ன செய்யறது என்றால் வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது அது நம்ம ஜட்ஜ் பண்ணுகிறது வார்த்தை தான் ஜட்ஜ். கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார். வார்த்தையை நம்ம ஜட்ஜ் பண்ணும்பொழுது நம்ம அந்த வார்த்தையின்படி இருக்கிறோமா இல்லையா, நம்ம வார்த்தைக்கு நம்ம தாழ்த்தும் பொழுது ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம நியூ கிரியேஷனா மாறுறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையானது என்ன சென்றால் உங்களுக்கு வந்து சரியா மேட்ச் ஆச்சுன்னா உங்களுடைய பெயர் அழைக்கப்படுது. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியான ஜீவசிலும் நம்முடைய பெயர் அழைக்கப்படுது. யூ ஹியர் ஃப்ரம் யுவர் தியோபனி. நமக்கு வந்து என்ன சொல்றால் இன்னும் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன்ல நடத்துகிறது. ஹல்லேலூயா. வாய்ஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய சத்தமானது, இதை மறித்தோ தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம், அது இப்பொழுதே வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு தேவகுமாரனுடைய சத்தத்தை நம்ம கேட்கிறோம், கேட்கும் பொழுது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்டவர்கள் பிழைப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது நமக்கு லைஃப் ஜீவனை கொண்டு வருது. ஆமே. அது நமக்கு உயிர்த்தொழுதலை கொண்டு வருது. நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த சத்தமானது பின்பு என்ன செய்யும் என்றால் மரித்தோரின் உயிர்த்தொழுதலை கொண்டு வரும். ஆமேன். This is the first resurrection. இந்த சத்தம் உங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. இந்த சத்தம் வந்து பின்பு என்ன செய்யும் என்றால் ஃபர்ஸ்ட் ரெசரேஷனை கொண்டு வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. வரும் என்று சொன்னவர் கடந்த வாரத்தில் கொடுத்த செய்தி அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ரெண்டு காலத்தை சொல்லுகிறார். அது சீக்கிரத்தில் வரப்போகுது. இப்பொழுதே அது வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுது, அவங்களுக்கு சரீரம் உயிர்ப்பிக்கப்படுது. இதுதான் வந்து ஆவிக்குரியப்பிரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:24 யோவான் 5:24-25 முதலாம் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிறார். 28:28-29 இரண்டாவது உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுறது என்ன? பிரேதக்குழியில் இருக்கிற அனைவரும் தேவனுடைய சத்தத்தை அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படியும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படியும் புறப்படுவதாக எழுந்திருப்பார்கள் என்று அங்கே வந்து செகண்ட் ரெசரக்ஷன் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் வந்த மறித்து தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்போதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறது பிழைப்பார்கள் அப்படி என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 24 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவருக்கு நித்திய ஜீவன் உண்டு, என் அனுப்பின விசுவாசிகளும் நித்தியஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்க்கப்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருப்பான். இது அது இன்னைக்கு இப்ப நமக்கு நிறைவேறு. அவருடைய வசனத்தை நம்ம கேட்கிறோம். அல்லேலூயா. நம்ம ஆக்கினை தீர்ப்பு நமக்கு ஜட்மெண்ட் கிடையாது. ஆக்கினை தீர்ப்பு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருப்போம். அந்த வார்த்தையை சொல்லாத செய்தியே இல்லை. நான் வாசித்தின வரைக்கும் இவ்வளவு நாள் வரைக்கும் வாசித்த செய்தியில யோவான் 5:24 சொல்லாத சாட்சி சொல்லாத செய்தியே இல்லை. எத்தனை பேர் இதை வாசிக்கிறவங்க கண்டுபிடிச்சான்னு தெரியல. நான் கண்டுபிடிச்சிருக்கிறது அந்த வசனம். நான் இப்பொழுது நம்ம அந்த சத்தத்தை நம்ம கேட்கிறோம். இது நம்மளை ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து நம்மளை விடுதலை ஆகுது. நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. நம்ம வந்து மரணத்தை விட்டு நீங்க ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. இந்த செய்தி தான் கடைசி காலத்தில் அதை ரியலைஸ் பண்ணி இருக்கிறார். அவர் தான் அந்த வேர்ட் அவர் வந்து ஒரு செய்தி விடாம சொல்லி இருக்கிறார். நீங்க வேணாலும் டெஸ்ட் பண்ணி பாருங்க, படிச்சு பாருங்க அவர் புக்க. நம்ம இப்பொழுது அது வந்திருக்கிறது. இப்பொழுது நம்ம வார்த்தையானது நம்ம ஜட்ஜ் பண்ணுகிறது. வார்த்தையானது ஜட்ஜ் பண்ணும்பொழுது நம்ம அதுக்கு ஒப்பு கொடுத்தால் நமக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. நம்ம மரணத்தை விட்டு நீங்கி நம்ம ஜீவனுக்கு உட்பட்டிருப்போம். ஆமே. இப்ப நம்ம என்ன ஊழியத்தில் இருக்கிறோம்? மனுஷகுமாரனுடைய ஊழியத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. மனுஷகுமாரனுடைய ஊழியம் 3 வருதுன்னு பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். முதலாவது ஆபிரகாமுக்கு வந்தது ஆதியாகமம் 18:6. ரெண்டாவதாக இது யூத ஜனங்களுக்கு வந்தது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்தது, ஆபிரகாமின் சந்ததிக்கு வந்தது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து 3 ஊழியம் வந்தது மனுஷகுமாரனுடைய ஊழியம். இப்பொழுது மறுபடியும் மனுஷகுமாரனுடைய ஊழியம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு செய்த அதே ஊழியம் த்ரீஃபோல்ட் மினிஸ்ட்ரி. இது ஒரு மனுஷன் மூலமாக உலகத்துக்கு வந்தது, பிரஜாதிகளுக்கு வந்தது. அவங்களுக்கு ஒண்ணு கொடுத்துட்டா நமக்கு ஒண்ணு கொடுக்கணும். ரெண்டு பிள்ளைகள் இருக்குன்னா ஒரு வீட்டில் என்ன ரெண்டு இது வாங்கணும். எது வாங்கினாலும் ரெண்டு விளையாட்டு ஜாமான் வாங்கினா ரெண்டு வாங்கணும். நான் என்ன செய்வேன்னா, நானும் என் மனைவி ஷாப்பிங் போனது பிள்ளைகள் விளையாட்டு ஜாமான் வாங்கினா 5 வாங்குவோம். ஏன்னா ஒன்னு கொடுத்தா அது வேணுங்கும். ஒரு பிள்ளைக்கு ஒன்னு கொடுத்தா அடுத்த பிள்ளைக்கு நம்ம ஒன்னு கொடுக்கணும். 5 வாங்குவோம். 5 நோட்டு 5 பேனா. எது எடுத்தாலும் 5. அதேபோலதான் யூதர்கள் பிரஜைகள் இங்க ரெண்டுதான் இருக்குது. இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு ஒண்ணு கொடுத்தா நமக்கு ஒண்ணு கொடுத்தாவும், அவங்க கொடுத்துட்டு நமக்கு கொடுக்காம இருக்கணும். அவங்களுக்கு சனாத்மான் மினிஸ்ட்ரி நமக்கு சனாத்மான் மினிஸ்ட்ரி வரணுமே. நம்ம பெரிய கூட்டம் யூதர் எல்லாரும் எல்லா ஜாதிகளும் ஜென்டைல்ஸ் அழைக்கப்படும். நம்ம பெரிய கூட்டம், அவங்க சின்ன கூட்டம். அவங்க 12 times, நம்ம 7 churches. அவங்க எவ்வளவு அழகா பிரிச்சு வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நமக்கு பைபிள் கிளியர் ஆயிட்டு, காரணம் வந்து 7 meters திறக்கப்பட்டு. அதனால அவங்களுக்கு ஒண்ணு கொடுத்தா, அவங்களுக்கு சனாத்மான் மினிஸ்ட்ரி கொடுத்தாலும் நமக்கும் சனாத்மான் மினிஸ்ட்ரி வரணும். அவங்க என்ன கொடுத்தாலும் அதை நமக்கு கொடுத்தாகணும். தேவனுடைய பச்சைப்பாதம் கிடையாது. அவங்க ரெண்டே பிள்ளைகள் தான், ஒண்ணு வந்து ஜூஸ், ஒன்னு ஜென்டைல்ஸ். நமக்கு இன்னைக்கு சனாத்மான் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. சனாத்மான் மினிஸ்ட்ரி வந்து ஓல்டெஸ்டமென்ட் முடிவில் என்ன ஏற்படுத்தினது என்றால், அது வந்து உயிர்த்தெழுதலை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. அதே போல இந்த சனாத்மான் மினிஸ்ட்ரியும் உயிர்த்தெழுதலை கொண்டு வரும். எல்லாம் கரெக்டா இங்க கரெக்டா மேட்ச் ஆகும். கொஞ்சம் கூட தவறாது. அது ஷேடோ, இது ரியாலிட்டி. அது ஜூஸ், இது ஜென்டைல். அதனால அந்த முதல் சனாத்மான் மினிஸ்ட்ரி வந்த உடனே, இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை விட்ட உடனே என்ன ஆனது? கல்லறைகள் திறந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர்களும் உயிர்த்தெழுந்து பரிசுத்த பட்டணத்தில் பிரவேசித்து அநேகர் காணப்பட்டார். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் வந்துச்சு. அதே போலதான் இந்த 7 சபை காலங்கள் முடிவில் நமக்கு சனாத்மான் மினிஸ்ட்ரி வந்திருக்கு. நம்ம இப்போ சனாத்மான் மினிஸ்ட்ரியில இருக்கிறோம். அது பிரணாமோட முடியல, அது கண்டினியூ ஆகியிருக்கிறது. நம்ம ராட்சர் வரைக்கும் சனாத்மான் மினிஸ்ட்ரி, மனுஷகுமாரோட உள்ளத்தில் இருக்கிறோம். தேவகுமாரனுக்கும் தாவீது குமாரனுக்கும் மத்தியில் சனாத்மான் மினிஸ்ட்ரி இன்னைக்கு இருக்கிறது. இந்த சனாத்மான் மினிஸ்ட்ரி முடிவில் ஃபர்ஸ்ட் ரெசக்ஷன் ஏற்படும். அவங்களுக்கு எப்படி அப்படிதான். நோவாவை குறித்து நம்ம பார்க்கணும் என்ன? முதலாவது ரெசரக்ஷன், இரண்டாவது செப்பரேஷன், மூணாவது ஜட்ஜ்மெண்ட். அவர் தம்முடைய பேட்டர்னை வந்து ஒருபோதும் மாற்றுவதில்லை. ஹல்லேலூயா. அந்த பேட்டர்ன் படியே அவர் கடைசி வரைக்கும் செயல்படுகிறார். அநேக உதாரணங்கள் பைபிள்ல இருக்குது. நோவா வந்து என்ன செய்யறார் என்றால், நோவாவின் செய்தி ஒரு கூட்டமான ஜனங்களை பேழைக்குள் கொண்டு வந்தது. அவங்க வந்து உலகத்துக்கு மேல உயர்த்தப்பட்டாங்க. அவங்களுக்கு ரெசரக்ஷன் வந்தது. கத்த கதவை அடைக்கும் பொழுது செப்பரேஷன் வந்தது. உலகத்தை விட்டு அவங்க செப்பரேட் ஆனாங்க. இதான் என்றால் ஜட்ஜ்மெண்ட். அதன் பின்பு மூணாவது ஜட்ஜ்மெண்ட், ஜலப்பிரளயத்தினால எல்லாரும் அழிஞ்சு போனாங்க. அது எப்போ ஆபிரகாம் காலத்தில், இது ஆபிரகாமுக்கு வந்து பாடி சேஞ்ச் வரும்பொழுது அவருக்கு ரெசரக்ஷன். அது இது ஆபிரகாம் என்ன செய்தான் என்றால், லோத்தை விட்டும் சோதோமின் மக்களை விட்டும் அவன் திரிந்திருந்தான், அவங்க கூட போய் சேர. பின்பு என்ன செய்தது? ஜட்ஜ்மெண்ட் என்ன கிடைச்சது? அந்த சோதோமின் மக்கள் அழிந்தார். அதே போல ராஜா வந்து இதை அந்த ரெண்டு தேவதாக செய்தியை கேட்கும் பொழுது அவருடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டது. ரெசரக்ஷன் அவளுக்கு வந்தது. அந்த ரெண்டு ஸ்பைஸ் உடைய மெசேஜ் வந்து அவளுக்கு ரெசரக்ஷனை கொண்டு வந்தது. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் தான் தெய்வன். அவளுக்கு அந்த வெளிப்பாட்டை கொண்டு வந்தது. அவளை செப்பரேட் பண்ண அது வந்து ரெசரக்ஷன் வந்தது. பிந்து டோக்கன் அங்கே போடும் பொழுது, சோப்பு நூல் கயிறை கட்டும் பொழுது அவள் மற்றவர்களை விட்டு பிரிந்து விட்டாள். செப்பரேஷன். பின்பு ஜட்ஜ்மெண்ட், எரியோ பட்டணம் தீக்கிரையாக மாற்றப்பட்டது, அழிஞ்சு போனது, சுட்டரிக்கப்பட்டார். அதே மாதிரி இப்போது நம்ம பிரைடு நம்ம அறிஞ்சிருந்தால் நம்ம மெசேஜ் கேட்கிறோம். அந்த மெசேஜ் நமக்கு ரெசரக்ஷன் ஏற்படுத்துது. நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுது. அக்கிரமத்திலும் பாவத்திலும் கிடந்த நம்ம உயிர்ப்பிக்கப்படுவோம். சர்ச்சைக்கு வர்றாங்க, நாங்க இத்தனை வருஷம் சர்ச்சைக்கு வரோம். எவ்வளவு சீனியாரிட்டியா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு மெசேஜ் கேட்டா போதும் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும். ஒரு மெசேஜ் உங்க ஆத்மா உயிர்ப்பிக்கும். 1000 messages நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையான ஆத்மாக்களுக்கு ஒரு மெசேஜ், அந்த வித்து உடனே உயிர்ப்பிக்கப்படும். அங்க வந்து இருந்தால் சமாரிய ஸ்திரீ ஒரு பசங்க தான் கேட்டா. அதனால் நம்ம ரெசரக்ஷன் ஆகிறோம். இப்ப என்ன செய்தால், கர்த்தர் நம்மை செப்பரேட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு உலகத்தை விட்டு, சாபத்தை விட்டு செப்பரேட் ஆகிருக்கிறோம். ஒரு நாள் ஃபைனல் செப்பரேஷன், உலகத்தை விட்டு நம்ம செப்பரேட் ஆகிறோம். அதன் மீது என்ன கிடைக்குது? உலகத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். நமக்கு புத்தி இல்லாத கண்ணிகள் உபத்திரக்காலத்தில் போகும்பொழுது நமக்கு வெட்டிங் செப்பர். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். 87 churches, 7 சபையின் முடிவிலே முதலாம் வீட்டர்கள், 7வது நாளின் முடிவில் 7th 7000 years அங்க முடியும் பொழுது after millennium என்ன சென்றால் செகண்ட் ரெசரக்ஷன் ஏற்படுகிறது. இது மழை கத்தர் வைத்திருக்கிறார். அதனால செகண்ட் ரெசரக்ஷன்ல சிலர் வந்து மேர்சி பெறுகிறாங்க, இரக்கத்தை பெறுகிறார்கள். சிலர் வந்து நியாய தீர்ப்பு அங்க ஆக்கிரை தீர்ப்பு அடைகிறார்கள். அதே போலதான் இப்ப ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன்ல நம்ம மேர்சியை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. மேர்சி அண்ட் கிரேஸ், இந்த செய்தி நமக்கு மேர்சி அண்ட் கிரேஸ் கொண்டு வரும் பொழுது இதை கீழ்ப்படியாத மக்கள், புத்தி இல்லாத கன்னிகள், மந்தமான ஆத்மாக்கள், சத்தியத்தை சொன்னா ஒண்ணும் ஏறாது. கௌரு கதை சொல்லுங்க, நல்லா அழகா பேசும். அங்க போன இங்க போன அவன் அப்படி சொன்னா இப்படி சொன்னா அது இது ஆவேசம் வந்து சில சத்தியம் சொன்னா மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுதான் மந்தமான ஆத்மாக்கள். அவன் மந்தமான ஆத்மாக்கள் வார்த்தையில மந்தமா இருக்கிறவர்கள், கேள்வி ஞானம் இல்லாதவர்கள், இதை என்ன செய்யும் அவங்க கைவிடப்படும் பொழுது அவங்களுக்கு வந்து ட்ரிபுலேஷன் பீரியட்ல போகும் பொழுது இதை வெளிப்பா இருக்கிற ஆத்மாக்கள், வாஞ்சியா இருக்கிறவர்கள், சத்தியத்தின் மேல் அன்பு கூறியவர்கள் மேல போயிருவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அது எப்படி இது அப்படிதான். ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் எப்படியோ செகண்ட் ரெசரக்ஷன் அப்படிதான். ஓபனிங் ஆஃப் தி ஜெனரல் இத சீல்ஸ் வந்து நமக்கு இன்னைக்கு எல்லா சீக்ரெட்டும் வெளிப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த த்ரீ கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் அங்க வந்து காணப்படுகிறார்கள். ஏழு முத்திரைகள் ரகசியமானது இன்னைக்கு நமக்கு வெளிப்பட்டு லேண்ட்ஸ் புக் இன்னைக்கு திறக்கப்பட்டு நம்முடைய பெயர் அழைக்கப்படுகிறது, நம்முடைய நேம்ஸ் அழைக்கப்படுகிறது. ஆமென். நம்ம மில்லினியத்துக்கு போக வேண்டும் என்றால் இப்பொழுது நம்முடைய பெயர் அழைக்கப்பட வேண்டும். எப்படி பெயர் அழைக்கப்படுது? ஒவ்வொரு பர்சன்லையும் சொல்லிட்டு வரேன். நம்ம லைஃப் வந்து கரெக்டா பைபிள் கேரக்டரோடு மேட்ச் ஆகும், அல்லேலூயா, ஐடென்டிட்டி ஆகும். நீங்க அவிசுவாசியோட கூட அடையாளப்படுத்த மாட்டீங்க, உங்க குடும்பத்தாரோடு போய் அடையாளப்படுத்த மாட்டீங்க. நம்ம கத்துடைய வார்த்தையோடும் கத்துடைய ஜனங்களோட ஐக்கியப்படும். நமக்கு சொந்தக்காரங்க கத்துடைய பிள்ளைகள். நம்ம குடும்பத்தார் அவிசுவாசி பாவிகளா இருப்பாங்க, திகிரா அவங்கள்ட்ட போயிட்டு அடையாளத்தை காமிச்ச பேர் வந்து மேட்ச் ஆகல. நல்ல பேர் தான், ஆனா மேட்ச் ஆகல. அப்பொழுது அவங்க பேர் வந்து என்ன செய்யலாம், அவங்க பேர் அழைக்கப்படல, நம்ம பேர் இன்னைக்கு அழைக்கப்படுது. ஹல்லேலூயா. ராப்சர் இருக்கிறது, ட்ரிபுலேஷன் பீரியட் இருக்குது. யார் யார் வார்த்தையோடு அடையாளப்படுத்தவில்லையோ, பசுத்தவான்களோடு தங்களுடைய லைஃப் அடையாளப்படுத்தலையோ, பைபிள் இருக்க பசுத்தவான்களோடு அடையாளப்படுத்தணும், இங்க இருக்கிற பசுத்தவான்களோடு அடையாளப்படுத்தணும். பசுத்தவான்களோடு ஐடென்டிஃபை பண்ண நம்ம அந்த குரூப்பை சேர்ந்தவங்க. நமக்கு இங்க ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கு, அந்த பேமிலி மாம்சத்துக்குரியது, அது விக்கிரகாரம், அது அவிசுவாசி. அங்க போய் ரத்த சம்பந்தமா நம்ம அடையாளத்தை காமிக்கிறத விட இங்க காமிக்கணும், இயேசுவின் ரத்தத்தோட அடையாளத்தை காமிக்கணும். அல்லேலூயா. அப்பொழுது என்ன, நீங்க ட்ரிபுலேஷன் பீரியட் போகாம நீங்க வந்து ரேப்சர்ல பங்கு பெறுவீங்க. அல்லேலூயா. ஆபிரகாம், லாங் பீச், கலிபோர்னியா, சாட்டர்டே 61:2 திகதேசி விதமாய் சொல்லி இருக்கிறார். 41 பேராகிராஃப்ல Remember, there is three classes always at the judgment. நியாயத்தீர்ப்பின் பொழுது எப்பொழுதுமே மூன்று கிளாஸஸ் அங்க இருக்கிறாங்க. We find out bride comes back with Christ. இத மனவாட்டி கிறிஸ்துவோடு கூட வருகிறாள். 10,000 times 10,000 came with the ancient. அவளுடைய ஆயிரம், அவளுடைய தொகை வந்து ஆயிரம் 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 பேர் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். மனவாட்டி நம்ம இயேசு கிறிஸ்துக்கு பணிவிடை செய்கிறோம். அல்லேலூயா. கோடான கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். தானியேல் 9:10 வாசிக்கிறோம். கோடான கோடி 10,000 and 10,000 times பீப்புள் இருந்தாங்க, முன்பாக நிற்கிறார்கள். இப்ப நம்ம அவரோடு கூட வருகிறோம், கோடான கோடி பேர் நிற்கிறாங்க. பின்பு அதை ரெண்டு பகுதியா பிரிக்கிறார், செம்மறியாடு வெள்ளாடு. 3 class ஆஃப் பீப்புள் அங்க இருக்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் போது, நியாய தீர்ப்பின் பொழுது 3 class ஆஃப் பீப்புள் அங்க இருக்கிறாங்கன்னு பிரதர் சொல்லுகிறார். அதனால இங்க அவர் சொல்லுகிறார், another book was opened which was the book of life. The sleeping virgin came up for the judgment and the book of the ungodly was opened. பாருங்க, book of life open ஆகுது, book of ungodly துன்மார்க்கருடைய புஸ்தகம். அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், விசாரக்காரர்கள், தேசி சூனியக்காரர்கள், திகிரானவர்கள், பொய்யர்கள், அருவறுப்பானவர்கள். எவ்வளவு பயங்கரமா இருக்கு. நீங்க பார்த்து அந்த மாதிரி மக்களை நம்ம கண்ணால பாக்குறோம். நீங்க இந்த சர்ச்சை விட்டு நீங்க தெருவில் போன உடனே நீங்க பாப்பீங்க, உங்களை எப்பவும் அவங்க சூழ்ந்திருக்கிறாங்க. வெளிப்படத்தில் 21,000 எட்டாம் வசனத்தில் உள்ள மக்கள் நீ எந்த இடத்துல போனாலும் நீங்க இருக்கிறாங்க. நீங்க பஸ்ல ஏறினாலும் இருக்கிறாங்க, நீங்க எங்க போனாலும் இருக்கிறாங்க. வசனம் வந்து கரெக்டா ஐடென்டிஃபை ஆகுது. அவங்க மனுஷங்க தான், ஹியூமனிட்டின் படி மனுஷிக தன்மையின்படி நம்ம நேசிக்கிறோம். ஆனா வார்த்தையானது அவங்களை குறிச்சு என்ன சொல்லுகிறது? The sleeping virgin cometh for the judgment, and the book of ungodly was open. He separated the sea from the goats. Even the seminary ஆடுகளை வெள்ளாடிலிருந்து அவர் பிரிக்கிறார். But the raptured church came back with him. இதை அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை அவரோடு கூட வருகிறது, நியாயம் தீர்க்க வருகிறது. அங்க ரெண்டு பீப்புள் முன்னால நிக்கிறாங்க. இங்க நியாய சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, அவர்களின் மேல் உட்கார்ந்தார்கள். அது ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புள், பிரைட். நமக்கு முன்னால் ரெண்டு கிளாஸ் பீப்புள் இருக்கிறாங்க, கோட்ஸ் அண்ட் சீப். த்ரீ கிளாஸ் ஆஃப் பீப்புள். இயேசு கிறிஸ்துவின் வருகை மூன்று முறை வருகிறார். ஜீசஸ் கம்ஸ் 3 times. அதே செயல சொல்லுகிறார். He came first to redeem his bride. முதலாவது 2,000 வருஷத்துக்கு மாம்சத்தில் எதுக்காக வந்தார்? மனவாட்டியை மீட்டுக் கொள்ளும்படியா வந்தார். He comes the second time to catch her away. ரெண்டாவது எடுத்து வந்திருக்கிறார், மனவாட்டி மேல கொண்டு சொல்றதுக்காக. நம்ம இப்ப 2வது வருகையில் இருக்கிறோம், டைம் அண்ட் சீசன்ல இருக்கிறோம். ஆனா தேன் ஹவர் வரல, நம்ம கேச்சிங் அவே ஆஃப் த பிரைட். டே அண்ட் டைம் வரல. He comes the bride with her. மூன்றாவது வந்து மனவாட்டியோடு கூட வருகிறார். ஹல்லேலூயா. எதற்காக? உலகத்தை 1,000 வருஷம் ஆளுகை செய்வதற்காக, அதன் பின்பு உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்காக. 3 வரிகளை நம்ம சம்பந்தப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சம்பந்தப்பட்டுவோம்? கேட்கிற செய்தியை ரியலைஸ் பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்து 2,000 வருஷம் என்ன மீட்கும் படியா வந்தார். இப்பொழுது அவர் இறங்கி எதுக்காக வந்திருக்காரு? என்ன மேல கொண்டு சொல்வதற்காக. பின்பு அவரோடு கூட நான் வரப்போற. எதுக்காக? 1,000 வருஷம் ஆளுகை செய்வதற்காகவும், உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்காகவும். எவ்வளவு ஆசி பார்த்து ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்க நம்ம ரியலைஸ் பண்ணா இயேசுவை நேசிக்காம இருக்க முடியுமா? நம்ம டல்லா இருக்க முடியுமா? To bring him and his bride back as king and queen over the earth. Set his father David's throne. Yesu Christ thavidin singhasanam ulagathai aaluga seiyum bodhu namma vandu queen aagum avar king aagum irundhu ulagathai aaluga seiyum ulagathai nyaayam theerpom. Hallelujah. Adhu dhaan that kind. இது வந்து சாபத்துக்காரங்க வந்து பகிரங்க வருக அந்தரங்க வருக. இந்த நேரத்துக்குரிய செய்தியில் இருக்க ஒருத்தர் அப்படி எழுதினார், பகிரங்க வருக அந்தரங்கமான வருக. இதெல்லாம் சாபனத்தினுடைய அந்த அவங்களுடைய சாபன உபதேசம். அப்படிலாம் பகிரங்க வருக அந்தரங்க வருக அப்படிலாம் அங்க இல்லை. த்ரீ கமிங்ஸ். அல்லேலூயா. டு ரிடீம் த பிரைட், டு ரிசீவ் த பிரைட், அதன் பின்பு டு கம் வித் த பிரைட். இதுதான் தீர்க்கதரிசி செய்து சொல்லவில்லையா? பகிரங்க வருக அந்தரங்க வருக அந்த மாதிரி. இந்த மாதிரி சாபன உபதேசம் கரெக்டா சொன்னா கரெக்டா சொல்லணும், அல்லது சரியா சொல்லலன்னா தெரியலன்னா பேசாம இருக்கணும். அதான் மக்களை போட்டு குழப்பக்கூடாது. மத்திய 24:35-41 நம்ம வாசிக்கும் பொழுது அந்த சீப்பையும் அந்த கோட்டையும் ஆண்டவர் பிரிக்கிறார். வலது பக்கத்திலே செம்மறி ஆடுகளையும் இடது பக்கத்திலே என்ன வெள்ளாடுகளையும் அங்க கொண்டிருக்கிறார். வெள்ளாடு வெள்ளாடு கண்டாடத்துல எல்லாம் மேய்ப்போம். மேய்ப்பன் பின்னால போயிட்டு வாவான்னு கூப்பிட்டு இருக்க முடியுமா? என்ன தேடி வரல பாஸ்டர், என்ன தேடி வரல பின் வாங்கி போற ஆத்மா? இதோ பாஸ்டருக்கு அவங்கள வச்சுதான் ஜீவியன்னா. பாஸ்டர் ஆண்டவருக்கு உள்ளதாரா? அவர் தேவையை சந்திப்பாரு. வெள்ளாடு பின்னாலே வாவான்னு போனா அது கண்டாடெல்லாம் கொண்டு போகும் நம்மள. அவரே பின்னால போக முடியுமா? செம்மறியாடு என்ன செய்யும்? மேய்ப்பன் போனானா மேய்ப்பன் பின்னால வரும். அல்லேலூயா. அதான் ரியல் பிரைடு. வார்த்தை போகும்பொழுது வார்த்தை பின்னால வரணும். நம்ம தேடணுமா? தேடி தேடி பார்க்கணுமா? வெள்ளாடு போய் என்ன செய்ய முடியும்? போது தன்னிஷ்டமா போகும். அந்த வெள்ளாடுகள் எல்லாம் அங்க இடது பக்கத்தில் நிற்பாங்க. தன்னிஷ்டமா போன ஆத்துமாக்கள் அங்கேயும் அலைப்புண்டு திரும்ப ஆத்துமாக்கள் இது அதுக்கெல்லாம் அவங்க எல்லாம் அங்க நிற்பாங்க. இடது பக்கத்தில் நிற்கும் பொழுது இத வலது பக்கத்தில் ஆண்டவர் செம்மறி ஆடுகளை அங்க வைக்கிறார். வைத்து என்ன செய்யறா இருந்தாலும் என்ன சொல்லுகிறார்? நான் பசியா இருந்தா நீங்க எனக்கு போஜனம் கொடுத்தீங்க, நான் தாகமா இருந்தா நீங்க வந்து என் தாகத்தை தீர்த்தீங்க, நான் வஸ்திரம் இல்லாத இருந்தா நீங்க எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க, நான் வியாதியா இருந்தா நீங்கள் என்னை விசாரித்தீர்கள், நான் காவலில் இருந்தே நீர் எங்களை நீர் எங்க நீங்க என்ன விசார், எப்ப ஆண்டவரே நீர் வந்து பசியோடு இருந்து தாகத்தோடு இருந்து நாங்க கொடுத்தோம், நீர் எப்பவும் வியாதியா இருந்து நாங்க விசாரிக்க வந்தோம், அப்படி நீ நாங்க வந்து உம்மளை வந்து அப்படி பார்க்கலையோ நீர், 2000 வருஷத்துக்கு முன்னால திரி திரு இப்ப அதுக்கு பிறகுதான் நாங்க உம்ம பார்க்கலையோ நீர் எப்படி நீ இப்படி சொல்றீரன்னு சொல்லும் பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார், இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தி, மிகவும் சிறியவர்களாகி இவர்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவுடைய ஆன்சர் அதுதான். அப்போது எழுது பக்கத்தில் நிக்கல பார்த்து நான் வந்து என்ன செய்தேன் என்றால், நான் பசியா இருந்தே நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, நான் வந்து தாகமா இருந்தேன் தாகத்தை தீர்க்கல, நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன் எனக்கு வஸ்திரத்தை நீங்க கொடுக்கல, நான் வியாதியா இருந்தேன் நீங்கள் என்னை பார்க்க வரல, நான் வந்து காவலில் இருந்தேன் நீங்கள் என்னை வந்து விசாரிக்க வரல அப்படின்னு. எப்பொழுது நீ பசியாகவும் தாகமாகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதி உள்ளவாகவும் நீ வந்து காவலில் இருந்து நாங்க எப்பவும் பார்த்தோம் எப்போ உங்க செய்யாம போனோம் அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த மிகவும் சிறியவர்களாகிய இவளுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அது எனக்கே செய்யாதிருந்தீர்கள். பாருங்க, their attitude towards the bride, ரெண்டுக்கு வித்தியாசத்தை பாருங்க. முதலாம் ஊத்தலுக்கும் ரெண்டாம் ஊத்தலுக்கு வித்தியாசம் என்னன்னா, இப்ப வந்து வார்த்தையானது போதிக்கப்படும் பொழுது நீங்க என்ன ஆட்டிடியூடு எப்படி நடக்கிறீங்கன்னு பொறுத்து, வார்த்தையை ரிசீவ் பண்றது, வார்த்தையின் மேல பாஞ்சியோடு கூட ஏற்றுக்கொண்டு லைஃபை ஒப்பிட்டு பார்த்து நம்ம தாழ்த்துவது, இது வந்து இந்த ரெஸ்பான்ஸ் வார்த்தைக்கும் உங்களுக்கும் உள்ள ரெஸ்பான்ஸை குறிக்கிறது. அங்க வந்து வார்த்தை கிடையாது, தேவண்ட பிள்ளைகளுக்கும் அவங்க எப்படி நடந்தாங்க, அதான் மிகவும் சிறியவர்களாகி இவர்களுக்கு நீங்கள் எதை செய்யாதீர்கள் எனக்கு அதை செய்யாதிருந்தீர்கள், மிகவும் சிறியவராகி இவர்கள் நீங்கள் எதை செய்தீர்களோ எனக்கு செய்தீர்கள். 40வது வசனம்.
அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகி என் சகோதரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்.
இதை எனக்கு நீங்க அவனுக்கு செஞ்ச மிகவும் சிறியவர்கள் அந்த பிரைட், அது ரியல் பிரைட். அவர் தம்முடைய சீசன்ல பார்த்து சொல்றார், இந்த மிகவும் சிறியவர்களாகி இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்ப அது பாருங்க, அவங்களுடைய வார்த்தைக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல, வார்த்தையை விசுவாசித்த பசுத்தவான்களுக்கு என்ன உதவி செய்தாங்களோ அது ஆண்டவருக்கு செஞ்ச மாதிரி. அவங்களை ரிஜெக்ட் பண்ணும்போது அவங்க வந்து 2வது பங்கு இல்லாம போயிருந்தாங்க. அதன் இடது பக்கத்தில் வெள்ளாடுகளை பார்த்து என்ன சொல்லுகிறார், நீங்க வந்து சபிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள், பிசாசுகள் அவங்களுடைய தூதர்களுக்காக ஏற்பட்ட நரகத்தில் போங்க, நீங்க வந்து 45வது வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர் அவருக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள்.
இதை எதை இவங்களுக்கு ஆண்டவர் வந்து நான் வார்த்தையை போதிக்கும் பொழுது நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணீங்களா ரெஸ்பான்ஸ் பண்ணலையா அவங்க கேட்கல, நம்ம கிட்ட அதை கேட்கிறாரு. அந்த 2வது இருக்கிறவங்களை பார்த்து செம்மறியாறுகளை பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க என்னுடைய ஜனங்களை நேசித்தீங்க, என்னுடைய டிசைபிள நேசிங்க, என்னுடைய ஊழியக்காரரை நேசித்தீங்க, எங்க ஊழியக்காரரை நீங்க சப்போர்ட் பண்ணீங்க, ஊழியக்காரருக்கு நீங்க எல்லாமே கொடுத்தீங்க, நீங்க ஒண்ணுமே கொடுக்கல, நீங்க எந்த உதவியும் செய்யல, நீங்க ஊழியத்துக்கோ ஊழியக்காரருக்கோ எந்த உதவியும் செஞ்சது கிடையாது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் எந்த உதவியும் செய்யறது கிடையாது, குட் ஃபார் நத்திங், அதனால நீங்க வந்து நரகத்துக்கு போங்க. இவங்களை பார்த்து நீங்க வந்து என்னுடைய மிகவும் சிறியவா இவங்களுக்கு எதை செய்யலோ நீங்க அதை செய்யலாம், நீங்க வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. பாருங்க, அவங்களுடைய ஆட்டிடியூடு வந்து என்ன, பிரைடு கிட்ட அவங்க என்ன ஆட்டிடியூடு காமிச்சாங்க, அது வந்து அவங்க இங்க வந்து என்ன, முதலாம் ஊத்தலுக்கு நீங்க வார்த்தைக்கு நீங்க என்ன ரெஸ்பான்ஸ் காமிச்சீங்க, ரெண்டுக்குள்ள டிஃபரெண்டா பாருங்க. 46வது வாசிக்கலாம்.
அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார்.
இவர்கள் வந்து செம்மறியாடுகள் நித்திய ஜீவனை பெறுகிறார்கள், அவங்க நித்திய ஆக்கினை அடையும். ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தி சைன்ஸ், பசுத்தவான்களத்துல நீங்க எப்படி நடந்தீங்க, பசுத்தவான்களை மதிச்சீங்களா, பசுத்தவான்களுக்கு விரோதமா பேசினீங்களா, பசுத்தவான்களுக்கு ஏதாவது உதவி செய்தீங்களா அப்படின்னு அவங்க கேட்கிற. நீ செய்யலன்னா உனக்கு பரல, உனக்கு நரகம்னா நித்திய அக்னியிலே போ. ஆனா இப்ப என்ன கேட்கிறார், வார்த்தை போதிக்கும் பொழுது பாஸ்டர் வார்த்தை போதும், அந்த வார்த்தை உன்னை ஜட்ஜ் பண்ணும்பொழுது கீ பறிஞ்சீங்களா எப்படி பாத்தீங்களா, ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்து நமக்கு வார்த்தை வார்த்தையான வார்த்தைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அவங்க கத்துடைய பிள்ளைகளை நேசிக்கணும். இட் வாஸ் their attitude to the ones who were God forbidden. வார்த்தை உண்மையா நேசிக்கிற மக்களை நம்ம நேசித்தோமா? அப்படியானால் செகண்ட் ரெசேஷன்ல நித்திய ஜீவன் உண்டு. ஃபர்ஸ்ட் ரெசேஷன்ல யாருக்கு நித்திய ஜீவன்? வார்த்தையானது போதிக்கப்படும் பொழுது அதை நேசித்து அதை பற்றி பெரிய ஒரு காட்ஸ் கிரேஸ் என்னன்னா அந்த வார்த்தையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நேசிப்பது. எல்லா பாஸ்டருக்கும் அப்படி இருக்குதா? இல்ல, நிறைய பேர் அப்படியே வீடு வீடா ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க காலையில எழுந்தன உடனே ஈவினிங் வரைக்கும் இன்னைக்கு யார் யார் வீடை சந்திக்கணும், எங்கெங்க போகணும், சென்னைக்கு போனா அங்க 10 வீடு இருக்கு, இது அங்க போனா இங்க எப்படி நினைச்சா, தாம்பரத்துல இருந்து திருவொற்றியூர் வரைக்கும் இவ்வளவு வீடு இருக்குது, நம்ம இத்தனாம் தேதி இத்தனாம் தேதி போய் சந்திச்சு அவங்க புரோகிராம். அப்படி வார்த்தைக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. ஆமா, வந்து ஒரு பாசம் வார்த்தையை ரெஸ்பான்ஸ் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில என்ன போதிக்கணும், ஈவினிங் என்ன போதிக்கணும், இத வார்த்தையான இந்த புக்கை நம்ம இன்னும் நல்லா படிக்கல, இந்த புக்கை இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும், இதனா இந்த மெசேஜ் சொல்லி இந்த டாக்டரிங் சொல்றாரு அதை பத்தி நம்ம தீவிரமா ஆராய்ச்சி பண்ணணும், அதை பத்தி கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஜனங்களுக்கு தெளிவா சொல்லணும். இப்படி ஒரு பாசம் ட்ரை பண்ணும் பொழுது அது வேற. எப்படி பாத்தீங்களா? அதாவது பேரபிள், ஆண்டவர் ஒரு பேரபிள் சொல்லி இருக்கிறார், வார்த்தையை மதிக்காதவங்களை குறிச்சு பேரபிள் சொல்லி இருக்கிறார். அவங்க முதலாவது தொழில பங்கு பெற முடியாது. கத்துடைய பிள்ளைகளை மதிக்காதவங்க, ஊழியக்காரங்களை மதிக்காதவங்க, அவங்களுக்கு ஒரு விரோதமா எதிர்த்து பேசுறவங்க, செகண்ட் ரெசோசியல் நித்திய ஜீவன் இல்ல, வெள்ளாடுகிறது. லூக்கா 14 கத்ரா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், 14:16 இருந்து வாசிக்கலாம்.
அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான், விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்ட இடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்க.
விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, உன் சிங்குலர் வேலை இருக்கு. ஊழியக்காரர்கள் நிறைய பாஸ்டர்கள் இருக்கிறாங்க, நிறைய பாஸ்டர் இருந்தாலும் இங்க ஒரே ஒரு தேவனுடைய மனுஷன் தான் சொல்லி இருக்குது. ஊழியக்காரனை நோக்கி ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணினான், இந்த பெரிய விருந்து என்னது? இதுதான் வெட்டிங் சப்பர் இல்ல இது. அல்லேலூயா. இப்ப நீங்க கேட்கறீங்களா, இதான் பெரிய விருந்து. இந்த கல்வாரி சர்ச்சில் இன்னைக்கு பெரிய விருந்து கொடுக்கப்படுது. அல்லேலூயா. மாலையிலேக்க விருந்து வந்து அழிந்து போற போஜனம், இது அழிவில்லாத போஜனம். அல்லேலூயா. உங்க நீங்க இங்க வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு அந்த விருந்து கொடுக்கப்படுது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மெசேஜ் லூத்தர் மெசேஜ், வெஸ்லி மெசேஜ் கம்பேர் பண்ண முடியாது. இது அப்போஸ்டலிக் மெசேஜ் விட இது பெரிய மெசேஜ். கிரேட் சப்பர் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார், இயேசுராஜா ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. தம்முடைய ஊழியக்காரனை நோக்கி, அதான் தீர்க்கதரிசி, நீ போய் நீ அழைச்சிட்டு வா. ஒரே ஒரு ஊழியக்காரர், எத்தனையோ ஊழியக்காரர் உலகத்தில் இருந்தாங்க, இது வரைக்கும் எத்தனையோ பேர் வந்தாங்க போனாங்க, இப்ப கூட நிறைய பாஸ்டர் இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல இந்த வசனம் யாரை சொல்லுறது? 7 தூதன் பிரதர் பிரானை குறிக்கிறது. ஹல்லேலூயா. நீ போய் என்ன செஞ்சிட்டு வா, இவ அழைச்சி கொண்டு விருந்துக்கு அழைக்கப்பட்டவள நீ வந்து அழைத்து கொண்டு வா என்று சொல்லி அங்க கமாண்ட் கொடுக்கும் பொழுது, கம் ஆல் திங்ஸ் ஆர் நவ் ரெடி, எல்லாம் நீங்க வாருங்கள், இன்விடேஷன் என்ன கொடுக்க, கம் ஆல் திங்ஸ் ஆர் ரெடி, விருந்து ஆயத்தமா இருக்கு, எல்லாமே ஆயத்தமாயிருக்கு. அப்பொழுது ஒருத்தன் என்ன சொல்லுகிறான், பரகாசம் வாசிக்கலாம்.
அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள், ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க.
இவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் அவசரமா போய் பார்க்கணும். ஒரு லேண்ட் வாங்கியிருக்கிறேன், ஒரு கிரவுண்ட் நிலம் வாங்கியிருக்கிறேன், அல்லது அரை கிரவுண்ட் நிலம் வாங்கியிருக்கேன், அல்லது ஒரு ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறேன், நான் போய் அதை பார்த்துட்டு வரணும். நான் அந்த இடம் எங்க இருக்கு, எப்படி அது டெவலப் ஆகுது, அதனால அப்படிங்கறத நான் பார்த்துட்டு வரணும். வயலை கொண்டேன், அதை நான் பார்த்துட்டு வரணும். இன்னொருத்தர் சொல்லுகிறான், 5 ஏர் மாடுகளை கொண்டேன், அதை வந்து நான் சோதித்து பார்க்கணும், அது எப்படி உழுது என்ன செய்யுது அதை வந்து நான் பார்க்கணும். 5 ஏர் மாடுகளை கொண்டேன் என்று சொல்லுகிறான். அடுத்தவன் என்ன சொல்லுகிறான், நான் ஒரு பெண்ணை கொண்டேன், மேரேஜ் பண்ணியிருக்கிறேன், நான் இப்பொழுது சந்தோஷமா இருக்கணும், விருந்துக்கு வர முடியாது. ஏன் சந்தோஷமா இருக்கணும்? நீனும் உன் மனைவியும் போங்களேன், புதுசா பொண்ணு மாப்பிள்ளையா போங்களேன், சாப்பிடுவாங்களே, அதனால நான் விருந்துக்கு வர முடியாது. நீ வயலை கொண்டா ரைட்டு தான், வயலை தான், நாளைக்கு போய் பார்க்கலாமே, இன்னைக்கு விருந்துக்கு போகலாமே, இது 5 ஏர் மாடை கொண்ட நாளைக்கு தான் போய் சோதிக்கலாமே, இன்னைக்கு தான் போகணுமா, விருந்த நெக்லெக்ட் பண்ணிட்டு தான் போகணுமா? அதனால வயலை கொள்றது தப்பு கிடையாது. உங்களுக்கு பணம் இருந்தா நீங்க லேண்ட் வாங்கலாம், தப்பு கிடையாது. இத மாடு வாங்கலாம், தப்பு கிடையாது. 5 ஏர்மாடுகளை வாங்கினேன்னு சொல்லுகிறான். இப்ப நம்ம மாடுவானா வளர்க்க இடம் இல்ல, சிட்டியில நம்ம வளர்க்க முடியாது. அந்த அது வந்து அந்த காலத்துக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், 5 ஏறு மாடு கொண்டேன் அதனால நான் அதை போனோம், நான் மேரேஜ் பண்ணிட்டேன் நான் வர முடியாது. எல்லாமே நமக்கு தேவைதான், எல்லாமே செய்யலாம். அது செய்யறது தப்புன்னு இயேசு கிறிஸ்து சொல்லல. நீ விருந்த விட அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க, விருந்து வேண்டான்னு நீ அங்க போறிய. இன்னைக்கு ஞாயிற்றுலமே வேலை வச்சுட்டாங்க, நான் போனோம், இது வேண்டான்னு தானே நீ அங்க போற. அந்த சம்பாத்தியம் முக்கியமா, தேவனுடைய வாக்கு முக்கியமா? அதுதான் இயேசு கிறிஸ்து கேட்கிற. நிலத்தை வாங்குறதோ, ஏர் மாடல வாங்குறதோ, மேரேஜ் முடிக்கிறதோ இயேசு கிறிஸ்து வேண்டான்னு சொல்லல. அதெல்லாம் நம்மளுடைய லைஃப்ல அதெல்லாம் தேவைதான். ஆனா என்னன்னா, உங்களுடைய ஆட்டிடியூடு, விரும்ப குறிச்சு உங்களுடைய ஆட்டிடியூடு. இது வந்து கிரேட் பீஸ். இந்த கிரேட் பீஸ நெக்லெக்ட் பண்ணிட்டு இதை வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அதுதான் இப்பொழுது நம்முடைய ஜட்ஜ்மெண்ட். அதுதான் முதலாவது பங்கு பாத்திரம் வாங்கலாம். அது மாசத்துல ஒராட்டம் வர்றது, ஏதோ வந்துட்டு சர்ச்சைக்கு வர்றது, ஏதோ பாஸ்டருக்கு பெரிய புண்ணியம் செஞ்ச மாதிரி ஏதோ பெரியதான் நினைக்கிறாங்க. இன்னைக்கு அப்படியாப்பட்ட சிலர் இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்யாங்க, வாப்பிக்கு ரெஸ்பான்ஸ் நேரம் இருந்து எல்லா சூழல இருந்து கணவரும் எல்லாம் ஓகே சொன்னா அப்படின்னா நாங்க வர்றோம். கணவன் என்ன கழுத்தியா வெட்டிடுவான், ஆண்டவர்கிட்ட போனா கணவன் ஆண்டவர் திருத்துவாரு. கணவன் கணவன் பெருசா, ஆண்டவர் பெருசா? ஏன் அந்த ரெஸ்பான்ஸ் வரல? நீ இரு, நான் போறேன், நான் தேவனுடைய வார்த்தை, நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்க, நான் தேவனுடைய வார்த்தையை நெக்லெக்ட் பண்ண முடியாது. இல்ல அவர் அப்படி சொல்றாரு, அதனால நான் இருந்துட்டேன். அந்த இந்த ரெஸ்பான்ஸ் ஏசுக்கு சேர்த்துக்கூட மாட்டேன். இதெல்லாம் சாக்கு போக்கு, எக்ஸ்கியூஸ் பண்றது. கத்துடைய வார்த்தை முக்கியமானது. ஹல்லேலூயா. வேர்டுக்கு நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் பண்றோம்னா நம்மகிட்ட கேட்கிறாரு. அவங்களுக்கு வந்து ரெண்டாவது இல்ல, என்னுடைய பிள்ளைகளை நீ எப்படி மதிச்சான்னு கேட்கிற, என்னுடைய ஊழியக்காரனை நீ எப்படி மதிச்ச. நீ மதிக்கலையா, உனக்கு ரெண்டாவது இல்ல, நித்திய ஜீவன் கிடையாது. இப்ப நம்ம வார்த்தையை எப்படி மதிச்சோம் அதெல்லாம் தூர வருகிறது. கணவராது, பிள்ளைகளாவது, சொந்தக்காரங்களா, நான் கத்துடைய வார்த்தையை கேட்கணும். மற்றெல்லாம் எனக்கு ரெண்டாவது தான். இல்ல, நான் உனக்கு ரெண்டாவது தான், நீனும் எனக்கு ரெண்டாவது தான். எனக்கு முதல்ல இயேசு கிறிஸ்து தான், ரெண்டாவது தான் கணவர் மனைவி. எதாவது சொல்ல முடியும்? அதுதான் ரியல் டிரைவ். அது உண்மையான ஜீவன் இருந்தா எல்லாத்தையும் எடுத்து வரும். செத்த மீன் தண்ணிக்கு எடுத்து வரும், ஓடுற தண்ணிக்கு எடுத்து வரும், உயிருள்ள மீன் எடுத்து வரும். செத்த மீன் அதோட சேர்ந்து போயிட்டு சமுத்திரத்தில் போய் விழும், அக்னி கடல்ல போய் விழும். அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? தேவனுடைய வார்த்தையை எப்படி வேலி பண்ணாங்க? அப்படிதான் இயேசு கிறிஸ்து இங்க சொல்லி இருக்கிறார். லூக்கா 14:23-24 வாசிக்கும் பொழுது, நீ பெருவழியிலும் வேலியிலும் போய் இத என்ன செய்ய வந்தால் அவங்களெல்லாம் கூட்டிட்டு வா. 23:24 வாசிக்கலாம்.
அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகளிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா.
நீ பெருவழியிலும் வேலியிலும் போயிட்டு எல்லாம் என் வீடு நிறையும்படியா கூட்டிட்டு வா. விருந்து ஆயத்தம் பண்ணிட்டு சாப்பிட காலங்கன்னா விருந்து கொஞ்ச நேரத்தில் அது வந்து கெட்டு போயிடும். ஃபுட் வந்து ஒரு டைம் தான் இருக்கும், ஒரு மேக்சிமம் வந்து 7-8 மணி நேரம் இருக்கும். அதுக்கு பிறகு அது வந்து கெட்டு போயிடும். அதனால விருந்தெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். எதுக்காக என்ன செய்யுது? யார் அழைக்கப்படாத மற்ற எல்லாரையும் கூட்டிட்டு வா. பெருவழியிலும் வேலையிலும் போய் நிக்கிறவங்க எல்லாரும் கூப்பிட்டா என்னுடைய விருந்து சாலை நிறைய வேண்டும். எல்லாரும் சாப்பிடணும். பெரிய கிரேட் ஃபீஸ்ட், 7 course meal. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவ்விதமான இது பெரிய ஃபீஸ்ட். அதாவது வெளிப்படுத்தல் வரைக்கும் இதை மாதிரி பீஸ் இதுவரைக்கும் கிடைக்கல. கத்தர் சேர்ந்தால் முதலாவது அந்த தீட்டு பேசி வெளிப்படுத்துகிறார். ஏதோ அவர் மூலமா சேர்ந்தால் மெசேஜ் கொடுக்கப்படுது. எல்லாரும் வந்து பங்கு பெறுங்கள் சொல்லும் பொழுது நம்ம எத்தனை பேர் விருப்பமா பங்கு பெறுறோம்? ஹல்லேலூயா. எந்த சாக்கு போக்கும் சொல்றது இல்ல. அந்த விருந்தை நான் மிஸ் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. எவ்வளவு நெகட்டிவ் காரியங்கள்லாம் சொல்லலாம், சொல்ல நேரம் போகும், அது வேஸ்ட், பிரயோஜனம் இல்ல. ஜனங்களோட ஆட்டிடியூட் கொடுத்து நான் எவ்வளவு சொல்லுவேன், அதை சொல்லி இதுக்கு இப்ப காலம் கிடையாது, நேரம் நமக்கு இல்லை. அதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஜனங்களுடைய குறைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ரெஸ்பான்ஸ் பண்ற பக்கம் மக்களுக்கு தான் நம்ம கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கு. இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? 24 வாசிக்கலாம்.
அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான்.
பாருங்க, அது வார்த்தையை ரெஸ்பான்ஸ் பண்ணாதவங்களுக்கு நடக்கிற காரியத்தை பாருங்க. வார்த்தைக்கு வந்து அழைப்பு கொடுக்கப்பட்டது. நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்க, நீ இயேசு கிறிஸ்து நாமத்தில் சபையில் பிறந்திருக்கிற, உனக்கு வார்த்தையை கேட்க முடியாத சிலாக்கி இருந்தது, ஆனாலும் நீ இப்படி போயிட்ட பிறகு ஒருவன் உசி பார்ப்பதில்லைன்னு சொன்ன, இனிமேல் இந்த சர்ச்சுக்குள்ளே வர முடியாது, இந்த மெசேஜை கேட்க முடியாது. ஒரு காலம் நீ கேட்க முடியாது, ஒரு காலம் இந்த இடத்துக்குள்ள கால் வைக்க முடியாது, இங்க வந்து ஆராய்ச்சி செய்ய முடியாது, இங்க வந்து டைரக்டா வார்த்தையை கேட்க முடியாது. ஒரு கால ருசி பார்ப்பில்ல. இயேசுக்கு சொல்லுகிறார், நீ இனிமே சர்ச்சுக்கே நீ வர முடியாது, உன்னை நான் ஏத்துக்கிடவே மாட்டேன், இனிமே நீ உள்ளே வர முடியாது. ஏன்னா எத்தனை தடவை சொன்னாலும் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா ஆண்டவர் பாப்பார் ஒரு நாள் நிரந்தரமா தள்ளிடுறார். இந்த வருஷத்திலே நிறைய பேர் நிரந்தரமா தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஒரு கால ருசி 24 வசனம் நிறைவேறிவிட்டு நம்ம வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் விருந்துக்கு எப்பவும் வரணும். ஹல்லேலூயா. நீர் ஃபீஸ்ட் ஆயத்தமானலாம் வந்து பங்கு பெறணும், நானும் என்னுடைய குடும்பத்தாரும் பங்கு பெறணும். ஹல்லேலூயா. என்ன நீர் பரம்பாக்கி தள்ளிடாதே ஆண்டவரே அப்படின்னு நம்ம கெஞ்ச வேண்டியதா இருக்கு. பாருங்க, இந்த வசனம் வந்து நிறைய பேருக்கு நிறைவேறுது. ஒரு காலம் இனிமேல் ருசி பார்ப்பதில்லை அப்படின்னு இயேசு கிறிஸ்து தம்முடைய கோபத்திலே சொல்லும் பொழுது, ஒரு காலம் நீ சர்ச்சைக்கு வர முடியாது, ஒரு காலம் இந்த பசுத்த சரத்துக்குள்ள பிரவேசிக்க, ஹவுஸ் ஆஃப் காடுக்குள்ள வர முடியாது. நீ அழைப்புண்டு தெரிய வேண்டியதுதான். நிம்மதி இல்லாம அழைப்புண்டு திரிவாயாக. காயிலுக்கு கொடுத்த சாபம் அந்த நிறைவேறும். Never truly received the revelation of the word. Revelation of the word வந்து ஒரு பெரிய விருந்து. அந்த விருந்தில் சந்தோஷமா பங்கு பெற மனசில்லை என்றால் எனது என்றால் நிரந்தரமாக புறக்கணிக்கப்படுவார்கள். ஜட்ஜ்மெண்ட் தான் அவங்களுக்கு உண்டு. செலக்ஷன், செப்பரேஷன், ஜட்ஜ்மெண்ட் வந்து ஆல்வேஸ் கோ டுகெதர். ஒன்றோடு ஒன்று அது சேர்ந்து தான் போகிறது. ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாது. The second seal, இரண்டாம் முத்திரை என்ற செய்தியில் 63 வருஷம் 3 மாசம் 19 தேதியில் பிரபண விதமாய் சொல்லுகிறார். Look what did the first time it fell. Well, if God acted like that the first time, he is going to act like that the second time. முதல் தடவை ஆண்டவர் எப்படி நடந்தாரோ, எப்படி ஆக்ட் பண்ணாரோ, அதுதான் இரண்டாவது முறையும் அவர் செய்கிறார். He is going to act like that every time. ஒவ்வொரு முறையும் அப்படிதான் அவர் செய்யணுமா? Resurrection, separation, ஜட்மெண்ட் அவர் சங்க ஆக்ட் பண்ணார்னா, அப்படி வரிசை ஆக்ட் பண்ணா, எல்லா முறையும் அப்படிதான் செய்யணும். ரெண்டாம் திருப்பம் அப்படிதான் செய்யணும். கடைசி வரைக்கும் அதான் செய்யணும். தேவன் தம்முடைய வழிகளில் மாற்றுவதில்லை. ஹல்லேலூயா. முதலாவது அவர் எடுக்கிற தீர்மானமே, நம்ம தவறு செய்யலாம், நம்ம மாத்திக்கிடலாம், ஆனால் ஆண்டவர் மாற்ற முடியாது. God's first decision is perfect. அவர் எடுக்கிற முதலாவது தீர்மானமே கரெக்டானது, பெர்ஃபெக்ட் அது. And the way he chooses to do things, there can't be no other better way. அவர் செய்யறத விட மேலான நல்ல வழி எதுவும் கிடையாது. He can't improve on it. நம்ம அதை வந்து அவர் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. முதல்ல இருக்கிறதே கரெக்ட். இம்ப்ரூவ் மனுஷன் வந்து இம்ப்ரூவ் ஆவான், அவர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வேண்டியது இல்லை. இட் இஸ் பெர்ஃபெக்ட் டு பிகின் வித். இட் இஸ் இன் தென் ஹீ இஸ் இன் இன்ஃபினிட். அப்படி அவர் செய்யற காரியம் வந்து திருப்பி திருப்பி அவர் மாத்திக்கிடுறாரு. அப்படின்னா அவர் வந்து இன்பினிட் அல்ல, சர்வ பலம் உள்ளவர் அல்ல, சர்வ ஜென்ரல் அளவிடப்படத்தக்கவர் அல்ல என்று ஆகிவிடும். He cannot improve on the pattern of the day he does it. அவர் ஒரு பேட்டர்ன் செஞ்சார்னா அதுல இருந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது, அதே பேட்டர்ன் தான் எப்படியும் செய்கிறார். ஆமே. We see that this pattern of the future of the great white throne judgment is also happening now, this day, under the message. இன்னைக்கு எனக்கு அந்த இந்த மெசேஜ் கீழே white throne judgment நடக்குது. நீங்க உங்களே ஜட்ஜ் பண்றீங்க. ஆமென். தொடர்ந்து தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் என்றால், ஒரு மனுஷனை ஜெயில போடணும்னா வழக்கில் விசாரிக்கணும். வழக்கை விசாரிக்காம ஜெயில போட்டா தவறு. அரசாங்கம் செய்வது தவறு, போலீஸ்காரங்க செய்வது தவறு, கோர்ட் செய்யற தவறு. அதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதுபடிதான் செய்யணும். மனுஷங்க அரசியல்வாதிகள் சில நேரத்தில் தவறு, அவங்க வந்து அவங்களோட அதிகாரம் இருப்பதனால எதை வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவருக்கு அதிகாரம் இருந்தாலும் அவரு ஒரு ப்ரொசீஜர் படிதான் செய்யறார். ஹல்லேலூயா. முதலாவது கோர்ட் ட்ரையல் அங்க பண்ணணும், அவனை நியாயஸ்திரத்துக்கு உண்டாக கொண்டு வந்து பின்பு இண்டக்ட்மெண்ட், அவன் மேல குற்றம் சுமத்தினா தான் ஜெயில போட முடியும், மற்றபடி போட முடியாது. He must first have a court trial and an indictment. So that's why the judge himself present now. இப்பொழுது ஜட்ஜே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏழாம் முத்திரை என்ன ஜட்ஜ் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ் கமிங் ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா. இஸ் கமிங் ஆஃப் த ஜட்ஜ். ஆபிரகாம் அவர் வரும் பொழுது அவர் எப்படி ஆபிரகாம் என்ன சொல்லுகிறான்? சர்வலோகத்தின் நியாயாதிபதி என்று சொல்லுகிறான்.
வருகிறது
ஆபிரகாம் அவரை குறித்து என்ன சொல்லுகிறார்? சர்வலோக நியாயாதிபதி, நியாயம் செய்யாமல் இருப்பீரோ? அவர் சர்வலோக நியாயாதிபதி. அந்த சாணத்தை உலகத்தில் எந்த ஜட்ஜும் எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஜட்ஜ் உலகத்தில் யாருமே கிடையாது. சர்வலோக நியாயாதிபதி. ஹல்லேலூயா. மரித்தோரும் உயிருள்ளோரும் நியாயம் தீர்க்கிற நீதி உள்ள நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆனால் சர்வலோக நியாயாதிபதி நியாயம் எப்போது அவர் இப்ப எப்படி வந்திருக்கிறார்? ஒரு சன்னத்மேனா வந்திருக்கிறார். அதே பெரு கொஞ்சம் ஆபிரகாமுக்கு தரிசனம் பண்ண அதே ஆண்டவர் தான் மாம்சத்தில் சன்னாத்மேனா வந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு மனுஷன் மூலமாக அதே சன்னாத்மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறார். மனுஷன் சன்னாத்மேன் அல்ல, சன்னாத்மேன் இஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. சன்னாத்மேன் மினிஸ்ட்ரி ஒரு மனுஷன் மூலமாக வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் நம்ம ஜட்ஜ் பண்ணுது. இது சர்வலோக நியாயாதிபதி உங்களை ஜட்ஜ் பண்ணுகிறார். நீங்க கேட்கிற செய்தி உங்களை ஜட்ஜ் பண்ணுகிறது. நீங்க அதுக்கு நியாயம் தீர்க்கப்படும் பொழுது இதை நீங்க அதுக்கு கீழ்படிஞ்சால் உங்களுக்கு பசுர சிக்ஷனம் உண்டு. ஹல்லேலூயா. அல்லது உயிரோடு இருந்தா நமக்கு ராப்சர். ஏ ப்ராஃபெட் மெசேஜ் இஸ் ஆல்வேஸ். ஒவ்வொரு தீர்க்கதரிசி செய்தி வந்து ஆல்வேஸ் மெர்சி. எனக்கு என்றால் கீழ்படுகிறவருக்கு மெர்சி. மெர்சி டு தோஸ் ஹூ ரிசீவ் இட் அண்ட் ஒபே இட். யார் ஏற்றுக்கொண்டு கீழ்படுகிறாரோ அவர்களுக்கு வந்து இறக்கம் கிடைக்கிறது. அண்ட் ஜட்ஜ்மெண்ட் டு தோஸ் ஹூ ரிஜெக்ட் இட். யார் அதை புறக்கணிக்கிறார்களோ அவருக்கு முடியும். இதுதான் ப்ராஃபெட் மெசேஜ். ப்ராஃபெட் மெசேஜ்னா தீக்கத்த செய்தி மட்டும் எடுத்துக்க கூடாது. பைபிள் முழுசுமே நீங்க சிந்திக்கணும். பைபிள்ல இருக்க எல்லா தீக்கத்தரிசியும் தீர்க்கதரிசிய மாதிரி நினைக்கணும். பிரதான் மட்டும்தான் தீக்கதரிசியும் பார்க்கக்கூடாது. அதுக்கு ஈக்குவலா மற்ற தீர்க்கதரிசியும் பார்க்கணும். தீர்க்கதரிசி தீர்க்கதரிசினா நம்ம காலத்துக்கு தீர்க்கதரிசி இவர். ஆனா பைபிள்ல நிறைய தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. அதை மேட்ச் பண்ணி பார்க்க வேண்டும். ஒரு ப்ராஃபிட் கீழ்படிஞ்சவங்களுக்கு அந்த மெசேஜை ஏற்றுக்கொண்டு கீழ்படிஞ்சவர்களுக்கு மெர்சி. கீழ்படியாதவங்களுக்கு அந்த தீக்கதரிசி செய்தி கீழ்படி. எந்த தீக்கதரிசி? நோவா தீர்க்கதரிசி. நம்ம ஜெயில இருக்கவங்களுக்கு தீர்க்கதரிசின்னா ஒண்ணுதான் தெரியுமே, வேற யாரும் தெரியாது. பைபிள்ல இருக்க நோவாவும் தெரியாது, எலியாவும் தெரியாது, மோசையும் தெரியாது. சுவாச விதமாக மனக்கண்களை கூழாக்கி வைத்திருக்கிறோம். நோவா ஒரு ப்ராஃபிட். நோவா செய்தி ப்ராஃபிட் மெசேஜ். அந்த ப்ராஃபிட் மெசேஜுக்கு கீழ்படிஞ்சவங்களுக்கு இறக்கும். அந்த ப்ராஃபிட் மெசேஜ் கீழ்படியாதவங்களுக்கு நரகம். அந்த ஜட்ஜ்மெண்ட் ஜலப்பள்ளத்தில் அறிந்து போனாங்க. அதே போல மோசஸ் ஒரு ப்ராஃபிட். மோசஸ் ப்ராஃபிட்டோட செய்தி ஏற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு வந்து இறக்கம் கிடைத்தது. முறுமுறுத்தவங்க வனாந்தரத்தில் விழுந்து போனார்கள். அங்க எடுத்து நின்ற பார்வோனோட சேனைகளை அழிந்து போனார்கள். அதே போல எலஜா மெசேஜ் வந்து எலஜா மெசேஜில் வந்து கீழ்படுவதற்கு மெர்சி. 7000 பேருக்கு இறக்கம் கிடைத்தது. ஜாசபெல் அவங்களுடைய குடும்பத்துக்கு நியாய தீர்ப்பு கிடைத்தது. அதே போல ஜீசஸ் கிரைஸ்ட் மெசேஜ் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு ப்ராபர்ட்டா வருகிறார். அவருடைய மெசேஜ் ப்ராபர்ட் மெசேஜ். அந்த ப்ராபர்ட் மெசேஜுக்கு கீழ்படிஞ்சவங்களுக்கு தப்பிச்சுக்கிட்டாங்க. அந்த ப்ராபர்ட் மெசேஜ் கீழ்படியாதவங்க டைட்டஸ்னால அழிக்கப்பட்டார். அதே போல தான் இந்த நேரத்தில் வந்து இவர் தீக்கதரிசி மெசேஜ் பண்ண மெசேஜ் இஸ் எ ப்ராபர்ட் மெசேஜ். கீழ்படிஞ்சவங்களுக்கு ராப்சர். கீழ்படிக்கணும்னா ட்ரிபுலேஷன் பீரியட். Mercy and judgment always follow the prophet message. Hallelujah. The question answer in the Sahil, in the books were open, Brother Bana Sulurai. Judgment was said and the books were open. Books of sinners, Paviyur Epusam. And another book was open, which is the book of life. Innoru Pusakam and the book of life in the Sulapatukum. மல்கியா மூணாவதிகாரம் கடைசி 2 வசனத்தில் ஞாபக கோஷம் சொல்லப்பட்டிருக்கு. புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். லாம்ஸ் புக் ஆஃப் லைஃப் இருக்குது, புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் இருக்குது, புக் ஆஃப் சின்னஸ் இருக்குது, புக் ஆஃப் லைஃப் இருக்கு. நமக்கு புக் ஆஃப் சின்னர் கிடையாது. நம்முடைய பாவம் எல்லாம் அங்க முதுகுக்கு பின்னால போட்டார், ஹல்லேலூயா, மருதி கடல்ல போட்டார். நமக்கு வந்து புக் ஆஃப் லைஃப் இல்ல, நமக்கு லாம்ஸ் புக் ஆஃப் லைஃப், ஹல்லேலூயா. நமக்கு புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் இருக்குது, ஹல்லேலூயா. நம்ம இயேசுக்காக என்னென்ன செய்தோமோ அதெல்லாம் அவர் ஞாபகத்தில் வச்சிருக்கிற, அங்க பலன் கிடைக்கும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியை தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது, ஹல்லேலூயா. சரீரத்தில் நம்ம இயேசுக்காக என்ன பாடுபடுறோமோ என்ன செய்யறோமோ எல்லாம் ரிவார்டு உண்டு, ஹல்லேலூயா. அதுக்குதான் நம்ம ஊழியம் செய்யறோம், அதுக்குதான் நம்ம பாடுபடுறோம், அங்க ரிவார்டு இருக்குது. அவர் ஞாபகம் வச்சிருக்கிறார், மறக்கவே மாட்டார். நம்ம செய்த ஆண்டவருக்காக செய்த கிரியை மறக்கவே மாட்டார். நீங்க பசுத்தமான ஊழியம் செய்யறதுனால அதை மறந்து விடுக்க, அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. செய்ய வேண்டிய மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல அவர் வந்து நம்ம அவருக்காக நம்ம செய்யறத அவர் மறக்கிறது இல்லை, ஹல்லேலூயா. அவன் கர்த்தருக்கு பயந்து ஒருவருக்கு ஒரு பேசிக் கொள்வார்கள். இது அவனுக்கு ஒரு ஞாபக புஸ்தகம் அங்க இருக்குது, புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் இருக்குது. இயேசுக்காக உங்க வாழ்நாள் என்னென்ன காரணம் செய்யலாம் அல்ல அங்க உண்டு. என்ன நம்ம செய்யாதிருந்தா ஒண்ணு நமக்கு அங்க ஒண்ணு ரெக்கார்டு இருக்காது. ஒரு காலம் வாங்கினவனுக்கு ரெக்கார்டு இல்ல, இவனை கையும் காலமா கட்டி அழுகையும் பக்கத்துல போடுங்க அப்படின்ட்டாரு. Book of life, who was doing the judging, Jesus and the saints. He came and ministered unto the ancient days whose hair is like a wool. அவருடைய ஹேர் வந்து உள்ளா இருக்கிறது. அடுத்தபடியாக question answer செய்தியில் books plural, books வந்து plural ல இருக்குது. Was open at every man was judged out of the books. The books were open 10,000 times 10,000 ministered to him. Saints come with him. That is the book of your life. Man was judged thus, the sinner judged thus. Book was open. Book புத்தகங்கள் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டதன்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியை தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தண்ணியில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. பவாளமும் பவாளமும் என்று அங்கே தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. பின்பு என்ன, மரணமும் பாதாளமும் அக்னி கடல தள்ளப்பட்டது. ஜீவ புஸ்தத்தில் பெயரிடப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடல தள்ளப்பட்டான். பாருங்க, ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும். நமக்கு ஜீவ புஸ்தம் சம்பந்தம் இல்லை, புத்தி இல்லாத கனிகளுக்கு தான் ஜீவ புஸ்தம். அவங்க நற்கிரியை செய்திருக்காங்க, தேவன் பரிசுத்தவான்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவங்க பேர் ஜீவ புஸ்தல இருக்குது. கமாலியர் வந்து அந்த நேரத்தில் கத்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தான். எல்லா சீசன்ல கொலை செய்யணும், இந்த மெசேஜை பிளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது கமாலியில் கூப்பிட்டு சொல்ல, அது தேவனால் உண்டாயிருக்குன்னா உங்களால அழிக்க முடியாது. நீங்க அதுக்கு உதவமா வந்து நீங்க செயல்படுறீங்கன்னா நீங்க தேவனுக்கு உதவமா போராடுறீங்க. அது மனுஷனால உண்டானா அழிஞ்சு போகும், அது தேவனால உண்டானா அழியாது அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து இது பண்ணிருந்தான். போராடாத அவங்களை வந்து சண்டைக்கு வராதபடி பண்ணிருந்தான். பாருங்க, தேவன் ஜனங்கள் சப்போர்ட் பண்ணுகிறான். கமாலியில் வந்து என்ன செகண்ட் கேட்டகரியில வர்றாங்க சொல்லுகிறேன். அதே போல நிக்கோதேமி பார்த்த வெளியரங்கமா வந்து ஆண்டவர்கிட்ட வந்து பேசல, ராத்திரியில வந்து பேசுறான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சவனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணது அவன் உதவியா இருந்தான். இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவன் உதவி செய்யும் பொழுது அவங்க எல்லாம் இரண்டாம் வீட்டில வர்றாங்க. ஆனா மார்த்தாள் மரியாள் வந்து அந்த லாசரு அந்த சமாரியஸ்ரி கைவிரி ஆக்கெல்லாம் வசனத்தை விசுவாசித்து அவர் பின்பற்றினாங்க. இவங்க பஸ்தரேஷன், இவங்க பேரு லேண்ட் புக் ஆஃப் லைஃப்ல இருக்குது, அவங்க பேரு ஜீவ புஸ்தல இருக்குது. ஆனா துன்மார்களுடைய புஸ்தகம் புக் ஆஃப் அன்காலி அவங்க லைஃப் அங்க வந்து அவங்க வெளியரங்கம் ஆகும் பொழுது அவன் வந்து நன்மை தீமை அறிக்கை வைக்கிற 12-13 வயசுல இருந்து சாகும் வரைக்கும் என்ன தப்பு செய்தான் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குது. எல்லாம் மல்டிமீடியா, வெறும் சும்மா எழுதி வைக்கல, மல்டிமீடியா வரும். இதோ அவங்க பேசுற பேச்சு அவங்க அவங்க அந்த காட்சிகள் எல்லாம் அங்க படம் பிடிச்சு அங்க காமிக்கும் பொழுது அவன் நான் நரகத்துக்கே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிடுவான். நான் அங்க வர முடியாது, அந்த வெளிச்சமான இடத்துக்கு வர முடியாது, நான் இருளுக்குள்ளே போயிருந்தேன். பாம்பு வந்து இருளுக்குள்ளே போயிரும், வெளிச்சத்தை பார்த்தா வராது. அதே போல அவங்க அந்த காரிருளான அந்தகாரத்தில் தள்ளப்படுவார்கள். ஒருத்தரும் கொஞ்சம் பைபிள்ல போட்டிருக்குது, ரெசரேஷன், செப்பரேஷன் அண்ட் ஜட்மெண்ட். நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுது, நம்ம வார்த்தைக்கு வந்து பிரித்தெடுக்கப்படுகிறோம், நமக்கு வந்து வெட்டிங் சப்பர் வந்து நமக்கு ஜட்ஜ்மெண்ட். இதை கீழ்படியாத மக்களுக்கு ட்ரிபிலேஷன் பீரியட், செகண்ட் ரெசெஷன்ல புஸ்தகங்கள் திறக்கப்படுது. ஜீவ புசில் பாடுபவர்கள், பசுத்தவான்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள், ஆனா பசுத்தவான்களுக்கு உதவியா இருந்தவர்கள், எங்களை இந்த சிறியில் உங்களுக்கு எதை செய்யல எனக்கே செய்தீர்கள். இது அவங்க வந்து அவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்க ஜீவ புசில் அவனுடைய பெயர் இருக்கிறது கிறுக்கப்படல. மற்றவங்களுக்கு வந்து என்றால் புக் ஆப் அன்கோலி, அவங்களுடைய கிரியை தக்கதா. உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கை நீ துன்மார்க்கமான ஜீவியம் செய்த, நீ உலகத்துக்கு உபத்திரவும் மனுஷங்களுக்கு உபத்திரவமா தான் நீ ஜீவிச்ச. உன்னுடைய வாழ்க்கையே சபிக்கப்பட்ட வாழ்க்கை. சபிக்கப்பட்டவர்களே, இந்த பிசாசுக்காக உடைய தூதர்களுக்கும் ஏற்பட்ட அக்னியிலே போங்க. எப்படி பார்த்தா இதுதான் பைனல் ஜட்ஜ்மெண்ட் பைபிள், அதுதான் பைனல் ஜட்ஜ்மெண்ட். அவங்க அக்னி கடல்ல போகும் பொழுது நம்ம வந்து சிட்டியில இருப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நீங்க சிட்டியில இருப்பீங்க. வெட்டிங் சப்பர் போயிட்டு நிலவியம் வந்து அதன் மீது நம்ம ஜட்ஜா உலகத்தை ஞாயிட்டு இருப்போம். உங்க காலத்துல யார் யாரும் கேட்டீங்க, நான் எத்தனை பேருக்கு மெசேஜ் வந்து போதிச்சனும், நான் யார் யார பார்த்தனும், அத்தனை பேரும் நியாயம் தீர்ப்பேன். தானியல் அவங்க காலத்துல வாழ்ந்தவர்கள் நியாயம் தீர்ப்பான், எலியா அவங்க காலத்துல வாழ்ந்தவங்க, அதே போல நம்ம காலத்துல வாழ்ந்தவர்களை பசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள். வேற தூதர்களை நம்ம நியாயம் தீர்ப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியர்களையும் நியாயம் தீர்ப்போம். வார்த்தைக்கு சரியா கொடுக்கல, நீ பாத்துக்கு சரியா கொடுக்காதபடி வித்தியாசமா கொடுத்தா அவங்களையும் நியாயம் தீர்ப்போம். ஃபால்ஸ் டீச்சரையும் நம்ம நியாயம் தீர்ப்போம். அப்படி வந்து பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. கடைசியா நம்ம சிட்டியில போய் சேரும் பொழுது எட்டானல் சிட்டி மனவாட்டிக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த பட்டணம் நமக்காக இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? காட்ஸ் பேட்டர்ன் மாறுவதில்லை. புக்ஸ் ஹவ் ஆல்சோ பீன் ஓபன். இன்னைக்கு புக்ஸ் ஓபன் ஆயிருக்கிறது. ஜனங்களுடைய ஆட்டிடியூடு வந்து இப்பொழுது இப்ப இந்த பிரசங்கம் வந்து என்னன்னா ஒவ்வொருத்தருடைய ஆட்டிடியூடையும் காமிக்கு. சாமர்த்த பிரசங்கம் எப்படி, மகனே மகளே கவலைப்படாத, கர்த்தர் சொன்னார். அவங்க பிரசங்க ஜெபம் பண்ண சொல்லியே அப்படி கொஞ்சம் சில வேர்ட்ஸ் கொடுப்பாங்க, அதையே கேட்கிறாங்க, ப்ராபஸியா எடுத்துக்கிடுவாங்க. கர்த்தர் என் கூட பேசினார், எனக்கு அதை செய்வேன் சொன்னார், இதை செய்வேன் சொன்னார். அதனால அவங்க ஜனங்களை ஜபத்துல வச்சு இவர் ஜென்ரல் அந்த ஜனங்கள் எல்லாம் ஜலத்துல வச்சு இவங்க ப்ராபசி உரைப்பாங்க. உடனே அவங்க எடுத்துக்கிட்டு உலகப்பரமான ஆசீர்வாதத்தை பெறலாமான்னு பார்ப்பாங்க. ஆனா இந்த மெசேஜ் என்ன செய்யுதுன்னா, இந்த மெசேஜ் ஜனங்களுடைய ஆட்டிடியூட் எல்லாம் காமிக்கு. நீ இந்த கேட்டகோரியில இருக்கிற, அந்த கேட்டகோரியில இருக்கிற, எல்லாரையும் காமிக்கு. இப்ப புக்ஸ் ஓபன் ஆயிருக்கு. நாட் ஓன்லி லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப் பட் புக்ஸ் ஆர் ஓபன். ஹல்லேலூயா. புஸ்தகங்களும் திறக்கப்பட்டிருக்கு. ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தகம் மட்டுமல்ல, இப்பொழுது எல்லா புஸ்தகங்களும் திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் ஜனங்களுடைய ஜீவியத்தை வெளிச்சமாக காண்பிக்கிறது. நம்ம எந்த கேட்டகோரியில இருக்கிறோம்? ரிவீலிங் தேர் கேட்டகோரிஸ் இன் ரிலேஷன் டு த ப்ராமிஸ் வேர்ட் ஆஃப் தி சர்வர். இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையின்படி ஒரு மனுஷன் எந்த சார்ந்த த்ரீ கேட்டகோரிஸ் இருக்குது. இந்த த்ரீ கேட்டகோரிஸ்ல எந்த கேட்டகோரியில இருக்கிறாங்க, நல்லவங்களையும் காமிக்குது, கெட்டவங்களையும் காமிக்குது, எல்லாரையுமே காமிக்குது. அதான் எல்லா புஸ்தகங்களும் இப்பொழுது ஓபன் ஆயிருக்கு. லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப் ஓபன் ஆயிருக்கிறது. செவன் சீல் புக் ஓபன் ஆயிருக்கிறது. லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப் ஓபன் ஆயிருக்கிறது. இந்த புஸ்தகங்களும் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷன் இந்த சாந்தத்தில் இருக்கிறான். இந்த மாதிரி இது வெள்ளாத லிஸ்ட்ல இருக்குது, இது செம்மறியாடா இருக்குது, இது பிரைடா இருக்குது. த்ரீ கேட்டகோரிஸும் காமிக்குது. கீழ்படியாத ஆத்மா இது வெள்ளாடு, நினைச்சதெல்லாம் பேசும், வாயில வந்ததெல்லாம் பேசும், ஊழியர்கால பசுத்தவான்களை பேசுறதுக்கும் பயப்படாது. இது அதெல்லாம் ரொம்ப அகங்காரம் உள்ளது, வெள்ளாடு இது. அதையும் காமிக்குது. இது வந்து கத்தோட பிள்ளைகளுக்கு எப்பவுமே ஆதரவா இருக்கும். இந்த ஆத்மா பசுத்தாய் பெற்றது. ஹல்லேலூயா. வார்த்தையில அதிக வாஞ்ச, தீராத வாஞ்ச. ஹல்லேலூயா. ரொம்ப அதிக இன்பம் வார்த்தையில. ஹல்லேலூயா. அது பிரைட். ஹல்லேலூயா. இப்ப நீங்க அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கேட்டகரிய சேர்ந்தவங்களா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு லாபம், எனக்கு லாபம். நீங்க வந்து அங்க வந்தீங்கன்னா என் மினிஸ்ட்ரி அங்க ஃப்ரூட்ஃபுல்லா இருக்குன்னு நான் சந்தோஷப்படுவேன். ஹல்லேலூயா. எனக்கு சந்தோஷமும் கிரீடமா இருக்கிறது யார்? நீங்கள் தானே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். நம்ம எல்லாம் ஜீவிக்கிறோம். God's pattern மாறுவதில்லை. அவருடைய வார்த்தையானது சத்தியமானது. இந்த நேரத்துக்குரிய செய்தி பெர்ஃபெக்ட் மெசேஜ். இது குறைவான செய்தி அல்ல. மனுஷனுடைய இதயத்தின் அந்தரங்களை வெளிப்படுத்துகிறதா இருக்கு. இந்த கேட்டகரிய சன்னங்களா இருக்கும். சன் ஆப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் வந்திருக்கிறது. நம்ம இந்த ஏழாம் சபையின் முடிவில் இருக்கிறோம். இன்னும் ஏழாவது நாள் வரல. ஏழாம் நாள் முடிவில் ரெசரக்ஷன் வரும். விருந்து இப்பொழுது நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம எப்படி வேல்யூ பண்ணும்? கர்த்தருடைய வார்த்தையை எப்படி வேல்யூ பண்ணும்? நம்ம அந்த செகண்ட் கேட்டகரியே போக வேண்டாம். நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இருக்கணும். உலகத்தில் நமக்கு அதிக படிப்பு இல்லாட்டாலும் பரவாயில்ல, அதிக பணம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அதிக செல்வாக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, நம்ம தேவனுடைய வார்த்தையை நேசித்தோம் என்றால், யார் அவரை வார்த்தையை நேசிக்கிறாங்க, அவங்க எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் ஆண்டவர் அவங்களுக்காக அந்த ராப்சரை வச்சிருக்கிறார். இதை மறித்து போனால் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷனை வச்சிருக்கிறார். லிவிங் சயின்ஸுக்கு ஆண்டவர் வந்து ராப்சர் வச்சிருக்கிறார். ஸ்லீப்பிங் சயின்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷனை வச்சிருக்கிறார். இதமாக பைபிள் தெளிவாக இருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு ரகசியத்தை வெளிப்படுத்திருக்கிறார். அவருடைய மனசில் அந்த பேட் தாட்ஸ் ஆஃப் மைண்ட் அன்னைக்கு ரிவீல் ஆயிருக்கு. அவன் எல்லாரும் கர்த்தருக்கு நம்ம துதிகளையும் சோத்திரங்களை நேரிடும். கோப்பையாவே துதி எல்லாரும் கர்த்தரை நோக்கி நான் ஜெபிப்போம். சோத்திரம் அண்டவரே, இந்த மெசேஜ் நம்மளை ஜட்ஜ் பண்ணுகிறது. சோத்திரம் அண்டவரே, புக் ஓபன் ஆயிருக்கிறது. லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப் ஓபன் ஆயிருக்கிறது. கோப்பையாவே துதி, பைபிள் நமக்கு ஓபன் ஆயிருக்கிறது. நம்முடைய லைஃப் இன்னைக்கு ஓபன் புக் ஆயிருக்கிறது. எல்லாருக்கும் அத்தர் நம்ம சோத்திரங்களை நம்மிடம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, க்ளோரி ஹல்லேலூயா. இயேசுவே நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே. சோத்ரி கர்த்தாவே, நீ தான் எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆசீர்வதி ஆண்டவரே, இறக்கமே. தேங்க்யூ ஜீசஸ். அவர் வாரையை நீங்க பெரும் மகிழ்ச்சி, அவர் வாரையை பார்க்கும் பக்தருக்கு, அவர் வாரையை நீங்க பெரும் மகிழ்ச்சி, அவர் வாரையை பரமகிழ்ச்சி, அவர் வாரையை நீங்க பெரும் மகிழ்ச்சி, அவர் வருகை எதிர்பார்க்கும் பக்தருக்கு அவர் வருகை மிகப்பெரும் மகிழ்ச்சி. ஏனென்றால் நமக்கு கிரேட் டெலிவரன்ஸ் கிடைக்கிறது. இயேசுவை நம்ம காண போகிறோம். மிகப்பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகை எதிர்பாரா மாந்தருக்கு, புத்தி இல்லாத கன்னிகளுக்கு அவர் வருகை மிகப்பெரும் அதிர்ச்சி. அது ஒரு அதிர்ச்சியாக முடிகிறது. இனி இயேசு ராஜா வரப்போகிறார். ராஜாவி ராஜா, கத்தாதி கத்தா, பசுத்துவான்களோடு கூட தூதரோடு இதோ அவர் வருகிறார். கிறிஸ்துக்கள் மறுத்தல் முதலாக எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடுக்க நாமும் கத்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இதுமா எப்பொழுதும் கத்தரோடு கூட இருப்போம். சகோதரர், அந்த காலங்களில் சமயங்களையும் அறிவிற்கு உங்களை மறுபடியும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இரவில் திருடன் வருவதுமாய் கத்தருடைய நாள் வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று பசுத்த பவுல் சொல்லியிருக்கிறார். ஆனால் அது நமக்கு மிகப்பெரும் மகிழ்ச்சி. எதிர்பாராத மாந்தர்களுக்கு மிகப்பெரும் அதிர்ச்சி. இயேசுராஜ் வருவார். என்னில் நடந்தால் தூதோடு ஆயிரம் ஆயிரமான பசுத்தவான்களோடு கூட வரப்போகிற என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். அவர் என்னை ஆளுகிறார், இப்பொழுது என்னை ஆளுகிறார், ஒரு நாளில் நான் அவரோடு கூட ஆளுகை செய்வேன். உனக்கு கருத்தை உணர்ந்தவர்களாக நாம் மறுபடியே பாடலாம். வெளிப்படுத்த கத்தாவே பெரிய விருந்து நீர் ஆயத்தம் கிடைக்குது, கிரேட் ஃபீஸ்ட் ஆயிருக்கிறது. நாங்கள் இதுக்கு முதல் முதன்மை ஸ்தானம் கொடுக்க வேண்டும், மற்ற எல்லாமே இரண்டாவது தான். அதெல்லாம் எங்களுக்கு தேவை என்பதை அறிந்திருக்கிறேன். நாங்கள் நம்முடைய விருந்துக்கு, கிரேட் சப்பருக்கு நாங்கள் இந்த வார்த்தைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணினால் அதை கேட்டபடி எங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அது எங்களுக்கு ராட்சரா ட்ரிபிலேஷன் பீரியடா, அது ஆண்டவரே வார்த்தைக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதை பொறுத்து இருக்கு. உங்களுடைய பசுத்தவான்களுக்கு ஆண்டவரே ரெஸ்பான்ஸ் பண்ணுவது இரண்டாம் வீட்டில் அது வழங்கு, அது வெளிவருது, அது இங்க வெளிப்படுகிறது. நாங்கள் பசுத்தவான்களை மதித்தால் இதாண்டது அவர்களுக்கு நித்தியஜீவனம் உண்டு. பசுத்தவான்களை மதியாதவர்களுக்கு, வல்லாடுகளுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்று நாங்கள் திட்டவட்டமாக நீர் சொல்லியிருக்கிறேன். நாங்கள் அதை இவ்வளவு நேரம் நாங்கள் தியானித்தோம். உங்களுடைய வேத புஸ்தகம் எங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்குது, உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு கிளியராக இருக்கிறது. நாங்கள் விதமான ஒரு கடைசி கால சந்தையில் நாங்கள் ஜீவிக்கிறோம். த்ரீ கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. துன்மார்க்கர்கள் அதிகமாக ஜீவிக்கிறாங்க, பாவம் அதிகமாக பெருகியிருக்கிறது, உம்முடைய கிருபையும் அதிகமாக பெருகியிருக்கிறது. ஆபத்துகள் அதிகமாக இருக்கிறது, ஆனால் உம்முடைய பாதுகாப்பும் அதிகம் இருக்கு. எங்களுடைய ஆண்டவே தேவைகள் அதிகமாக இருக்கிறது, நீ யெகோவாயாக இருக்கு. ஆனால் எல்லா பேரையும் சந்திக்க முடியும். ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கிறது, நீ எல்லா ப்ராப்ளத்தையும் நீக்க வல்லவராக இருக்கு. நாங்கள் அவ்விதமான தேவனை ஆராதிக்கிறோம். சர்வபல்லமை தேவன், நாங்கள் ப்ராப்ளங்களை பார்க்காதபடி, சூழலை பார்க்காதபடி, உண்மை பார்க்க உங்களுடைய வார்த்தையை நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுக்கு டெலிவரன்ஸ் உண்டு, எங்களுக்கு ஹீலிங் உண்டு, எங்களுக்கு அற்புதங்கள் உண்டு, எங்களுக்கு முடிவாக ராப்சர் உண்டு. கத்தாவே நீ நம்ம எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள கருதா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வபல்லம் தேவனாயிருக்கிறார். இப்பொழுதும் வியாதி பலவீனங்களுக்கு விடுதலை தருகிறார். அது சரீரத்தில் மைண்ட்ல இருந்தாலும், எல்லா சூழல இருந்தாலும் அந்தவரை எல்லாத்திலிருந்து நீ விடுதலை தருவீராக. அந்தவரை சுகத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். யார் யாரும் அந்த சாத்தானின் எவ்விதமான கட்டுகள் சூழலை எனக்கு சங்கிலினால கட்டி வைத்திருக்கிறானோ எல்லாத்தையும் அழுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை அழுக்கிறோம். கர்த்தாவே நீர் ஐஸ்வர்ய சமனாராக இருக்கிறீர். உம்முடைய ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவீராக. உம்முடைய ஆவியை எங்கள் உள்ளத்திலே பரிபூர்ணமாக நீ ஊற்றுவீராக. நாங்கள் அந்த எழும்பி பிரவாசிக்க கருதத்தால் எழும்பி பிரவாசியின் வெளிச்சம் வெளிச்சம் உண்மையில் வந்தது. பூமியை அந்த ஜனங்களை காரில் மூடியிருக்கிறது. கர்த்தாவே நீ நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீ பதில் அளிப்பீராக. அற்புதங்களை நீ செய்தீராக. கர்த்தாவே நீர் எங்கள் மக்களை ஜீவனோடு கூட இருக்கிறீர். நீர் அன்னை பிரைடோடு கூட இருக்கிறீர். இங்கே உண்மையான வார்த்தை போதிக்கப்படுது என்பதை அற்புதத்தினால் அடையாளத்தால் உறுதிப்படுத்துகிறார்கள். நம்முடைய வார்த்தையை நேசிக்கிற மக்களுக்கு நீர் அதிகமாக கிருபை தருகிறார். ஆசீர்வதி எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக்கொள்வோம். ஜீவன் அவர்கள் இங்கே வந்து பாடலை நடத்தும் பொழுது நம்ம எல்லாரும் எழுந்திருந்து காணிக்கினாலே கத்திரை கனப்படுத்தும்.
பாடலின் 330
உங்களாவே ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.